యోనిత్యం అచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతిస్మృతి సూత్రాణాం అంతర్జ్వరమశీషమత్ పూమన్నుమాదు పురుంధియమార్భన్ புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரமாத்ம பதாஸ்ருதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா. ராமானுஷர் அடியார்கள் கூடியிருக்கும் இக்கோஷ்டியில் பகவத் ராமானுஜருடைய வைபவமாக ரெண்டொரு வார்த்தை தெரிவிக்க வேணுங்கிறது அடியேனுக்கு கிடப்பட்ட நியமனம். அதற்கனுகுணமாக அவகாசம் இருக்கும் வரை அறிந்தவரை விண்ணப்பம் பண்ணுகிறேன். வேதங்கள் பாரத தேசத்தினுடைய உயிர் நாடியாக விளங்குபவை. வேதங்களையும் அவற்றினுடைய உத்தர பாகமான வேதாந்தங்களான உபனிஷத்துக்களையும் ரிஷிகள் பேணி பாதுகாத்தார்கள். நம் வாழ்க்கை முறை, நாம் யார், எதற்காக பிறவி எடுத்தோம், இதைப் போன்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் உபனிஷத்துக்களிலே உண்டு. அவற்றை பிரித்து பார்த்தோம் என்னால் வேதங்கள் என்னும் வேதாந்தம் என்னும் இரண்டு பகுதிகளாக உள்ளன. வேதம்ங்கிறது பூர்வ பாகம், வேதாந்தம்ங்கிறது உத்தர பாகம். பூர்வ பாகம்ங்கிறது நாம் செய்ய வேண்டிய கர்மங்களை விசாரிக்கும், எப்படி ஒரு கர்மத்தையும் செய்ய வேணும் என்று விளக்கும். உத்தர பாகம்ங்கிற வேதாந்தம் கர்மங்களாலே ஆராதிக்கப்படுகிற பிரம்மத்தை பற்றி விளக்கும். அதனாலதான் இந்த ரெண்டுத்துக்கும் கர்மகாண்டம் நுட்டும் பிரம்மகாண்டம் நுட்டும் பேர். கர்மத்தை விசாரிக்கிறது பூர்வபாகம் கர்மகாண்டம், பிரம்மத்தை விளக்குவது பிரம்மகாண்டம் உத்தரபாகம். இது வேதங்கள் வேதாந்தங்கள். இதில் ரிக்யஜு சாம அதர்வங்கள் நான்கு வேதங்கள். இந்த ஓரொரு வேதத்துக்கும் பல உபனிஷத்துக்கள் உண்டு. அதிலே பிரதானமாக 10 உபனிஷத்துக்களை எடுக்கிறார்கள். ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரிகி, ஐதரேய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யக என்று 10 உபனிஷத்துக்கள். வேதங்களையும் வேதாந்தத்தையும் தெரிந்து கொண்டால்தான் பிரம்மத்தை நாம் அறிய இயலும். பிரம்மத்தை பிரத்யக்ஷமாக பார்த்தோ, கேட்டோ, தொட்டோ, சுவைத்தோ, முகர்ந்தோ தெரிந்து கொள்ளுவதற்கு முடியாது. பிரம்மத்தை அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அப்ப பிரம்மத்தை எது கொண்டுதான் தெரிந்து கொள்ள? ஒரே புகழ் வேதங்கள் வேதாந்தங்கள் தான். இத கண்ணன் கீதையிலே சொல்லும் போது வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேதவிதேவ சாஹம், எல்லா வேத வேதாந்தங்களாலும் நானே சொல்லப்படுகிறேன் என்கிறான். வேதாந்தம் பகவானை சொல்லாமல் இராது, பகவானை சொல்லியே தீரும், அவனை அறிவதற்கு ஒரே வழி வேதாந்தந்தான் என்று கண்ணனே கீதையில சொல்றான். அதனாலதான் வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இத்தனை முக்கியத்துவம் ஏற்படுகிறது. பிரம்மத்தை சொல்றதுன்னு வேதாந்தத்துக்கு வைபவம், வேதாந்தத்தாலே சொல்லப்படுகிறான்னு பிரம்மத்துக்கு ஏற்றம். ஒருத்தருக்கொத்தர் ஸ்ரீரங்கத்தில் இருக்காருன்னு திருவரங்கநாதனுக்கு ஏற்றம், திருவரங்கநாதர் தன்னிடத்துல கொண்டிருக்குன்னு தான் திருவரங்கத்துக்கே ஏற்றம். அதை போலே பகவான விளக்கிறதுன்னு தான் வேதாந்தத்துக்கு வைபவம், வேதாந்தத்தாலேயே கொண்டாடப்படுறான்னு தான் பகவானுக்கே ஏற்றம். இந்த வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் மேலே உபபிரம்மணங்கள் அப்படின்னு பல தோன்றின. உபபிரம்மணம்னால் பிரம்மத்தை பத்தித்தானே வேதாந்தம் சொல்ல வந்தது. அதனுடைய அர்த்தத்தை இன்னும் விளக்குவதற்காகவும் நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காகவும் யாரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் செய்வதற்காகவும் இந்த உபபிரம்மணங்கள் ஏற்பட்டன. அவை யாவையெனில் ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள். இதுக்குத்தான் உபபிரம்மணங்கள்னு பேர். ஸ்மிருதி இதிகாச புராணம்னு சொல்லுவார்கள். இதுல ஸ்மிருதிங்கிறது சாஸ்திரம்ங்கிறதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஏன்னா அது காதால கேட்டுப்பட்டு கேட்டுப்பட்டே வந்தது. ஆச்சாரியன் ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார், சிஷ்யன் காதால் கேட்டு திரும்ப சொல்லுகிறான். இப்படியே தான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் வளர்ந்துள்ளன. ஆகையாலே அதற்கு ஸ்ருதி அப்படிங்கிற பேர் வந்தது. ஸ்ரவணத்தின் மூலமே வளர்ந்திருக்கொல்லு, அதனால ஸ்ருதின்னு பேர். அந்த ஸ்ருதியை ஞாபகத்திலே கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு எழுதப்பட்டவர்களுக்கு ஸ்மிருதிகள்னு பேர். ஸ்மரணம் என்பது ஞாபகத்திலே கொள்ளுதல் அல்லவா, நினைவு தானே ஸ்மரணம். ஸ்ருதியை நினைச்சு நினைச்சு எழுதியிருக்கிறதுனாலே ஸ்மிருதினு சொல்றார்கள். உதாரணத்துக்கு மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, இது முதலான ஸ்மிருதிகள். அதுல இருக்கிறத வச்சுதான் நாம நித்தியப்படி கர்மங்களையே செய்ய முடியும். இப்ப மனு பகவான் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படித்தான் வர்ணாசிரமத்தினுடைய தர்மங்கள் இருக்கும். யாஜ்ஞவல்க்யர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் இருக்கும். இப்போ ஒரு கல்யாணம் பண்றோம், விவாகம் பண்றோம்னு வச்சுங்கோ, ஸ்மிருதிகள்ல இருக்கிற சூத்திரங்களை சேர்த்து தான் நாம இந்த மாதிரிதான் விவாகம்னே வைத்துள்ளார்கள். அதனாலே ஸ்மிருதிகள் அத்தனையும் பூர்வ பாகமான வேதத்துக்கு உபபிரம்மணங்கள். அப்ப பூர்வ பாகம் எதை விசாரித்தது? கர்மத்தை. அப்ப ஸ்மிருதிகள் எதை பத்தி சொல்லும்? கர்மத்தை பத்தியே தான் இன்னும் நன்றாக விளக்கும். அப்ப வேதங்கள் அதனுடைய உபபிரம்மணங்களான ஸ்மிருதிகள். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி வேதாந்தம், உபனிஷத்து. அது பிரம்மத்தை பத்தி விசாரித்து சொல்லும். அப்ப அந்த வேதாந்தத்துக்கு உபபிரம்மணங்கள் உண்டானா அவைதான் இதிகாசங்களும் புராணங்களும். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேது பிபேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இது ஒரு புராண ஸ்லோகம். வேதம் பயப்படுமா? இதிகாச புராணங்களை தெரிஞ்சுக்காமல் என்னோட அர்த்தத்தை ஒருத்தன் புரிஞ்சுக்க பார்த்தான்னா தப்பு தப்பா தெரிஞ்சு விடுவானே, என்ன ஆயிடுமோ, என்னை பத்தி தப்பா பேசிடுவனும் அப்படின்னு வேதமே பயப்படுவான். அதனால இதிகாச புராணங்களை தெரிஞ்சின்றால்தான் வேதாந்தார்த்தம் புரியும். அப்ப வேதாந்தத்துக்கு உபபிரம்மணம் இதிகாச புராணங்கள். ஏன் அப்படி சொல்றாள்னா, பிரம்மத்தை பத்தி தானே வேதாந்தம் விளக்க வந்தது. அந்த பிரம்மமே அவதரித்து என்னென்ன பண்ணி காட்டியிருக்காரோ அந்த சரித்திரங்களை கொண்டதுதான் இதிகாசங்களும் புராணங்களும். அதனாலே உபனிஷத்துக்களுக்கு இதிகாச புராணங்கள் உபபிரம்மணங்கள், வேதங்களுக்கு ஸ்மிருதி உபபிரம்மணம். அப்ப மொத்தமா சேர்த்து நமக்கு எது ஆதாரமா கிடைச்சது, எது நம்முடைய ஞானத்தை வளர்க்க போகிறது? வேதங்களும் ஸ்மிருதிகளும் உபனிஷத்துக்களும் இதிகாச புராணங்களும் இவைகள் சேர்ந்துதான் ஞானத்துக்கு ஊற்றுவாய். ரொம்ப நன்னாத்தான் இருந்து எத்தனையோ வருஷங்களா எப்படியெல்லாம் ரிஷிகள் வளர்க்கணுமோ அப்படித்தான் வளர்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவ்வப்போது பகவானுக்கு சில லீலைகள் புரிய வேணும் என்கிற ஆசை ஏற்படுகிறது. அதனாலே இந்த வேத வேதாந்தங்களுக்கு சில ஆபத்துக்கள் எல்லாம் நேரும். அந்த ஆபத்தை அப்பப்போது யுக புருஷர்களை பிறப்பித்து பெரிய மகாத்மாக்களை பிறப்பித்து அவர்களை கொண்டு மறுபடியும் இதுதான் வேதாந்தத்தின் அர்த்தம் என்று பகவான் உலகத்துக்கு எடுத்துரைக்கிறார். பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனே பூர்வாச்சார்ய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசஹ பௌமா பிபந்த்வன்வஹம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த வேத வேதாந்தங்கள் அத்தனை நன்றாகத்தானே இருந்தன. மேற்கொண்டு பல ரிஷிகளை பகவான் பிறப்பித்து இதனுடைய அர்த்தத்தை இன்னும் விளக்கறதுக்கு இன்னும் கிரந்தங்களை எல்லாம் நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமானவர் பகவத் அவதாரமாகவே கொண்டாடப்படுகிற வேதவியாசர். அவருக்கு பகவத் பாதராயணர்னு பேர். அவருக்கு மற்றொரு பேர் கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். உலகமறிந்த பேர் வேதவியாசர்ங்கிற பேர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தன் தப்போ நிதின்னு சொல்ற மொழி. அவர் தான் வியாச பகவான். வியாசம் பண்ணுவதுனால் சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னா பகுத்தல், பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். வியாசர் பண்ணிருக்கிற வேலை அதுதான். முதல் மூன்று யுகங்களிலேயும் ரிக்வேதமும் யஜுர்வேதமும் சாமவேதமும் அதர்வண வேதமும் ஒன்றாக கிடக்கும். இது இருக்கு, இது எஜுசு சாம அதர்வம், பிரிவினை இருக்காது. இது பஞ்சாதி, இது பிரஷ்ன, இது காண்ட, இது ஆரண்ய, இது சாக்கே, பிரிவு இருக்காது. அத்தனை ஒன்றாக கிடக்கும். அப்பதான் வேதவியாசர் அவதரிக்கிறார். முதல் மூன்று யுகங்களிலே மக்களுக்கு இருந்த ஸ்ரத்தை, அவர்களுக்கு இருந்த ஞானம் சக்தி, இதை வச்சுட்டு ஒன்னா இருந்திருந்தா கூட அவளால படிச்சு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப கரியுகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதை போல இருந்தா படிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. முன்னாடி எல்லாம் நம்ம பெரியோர்கள் எழுதின புஸ்தகமே எப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி ஒரு பக்கத்துல ஒரு வரி எழுத ஆரம்பிச்சா மூணு பக்கத்துக்கு அதே வரி போகும். அரைப்புள்ளி காப்புள்ளி ஒன்னும் குத்தவே வேண்டாம், அது நேரம் படிச்சுன்னு போறாப்புல இருக்கும். பத்தி பிரிச்சிருக்க மாட்டா, ஒன்னும் உப தலைப்புகள்லாம் இருக்காது. கொட்டை எழுத்துல ஒண்ணு, மத்த எழுத்துல ஒண்ணு, ஒண்ணுமே இருக்காது. ஒரே மாதிரி தான் ஓடும். அதை கண்ணை கவிச்சுன்னு வச்சுன்னு படிச்சுதான் நாமும் புரிஞ்சுட்டு இருந்தோம். நாம இல்ல, நம்ம முன்னோர்கள் என்ன நாம புரிஞ்சுக்க மாட்டோம் வச்சுங்க. அதனால அவர்கள் அப்படி புரிஞ்சிருந்தா இன்னைக்கு அதை போல ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருந்தா வாசிக்க மாட்டோம். நமக்கு புரிய சுவாமி இதுன்னு மூணு பக்கத்துக்கு ஒரே வரி ஓரிருந்ததுன்னா படிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ரத்தை இல்லைங்கிறது ஒண்ணு. புத்தி அவர்களுக்கு இருந்ததுன்னா புத்தின்னு கூட சொல்ல முடியாது, கத்துண்டுதான் தீரணுங்கிற ஸ்ரத்த இருக்கவே புத்தி வந்தது. அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர, அதனாலே இன்னைக்கு எப்படி புஸ்தகம் ஆச்சு போடுறா, பக்கமா பிரிக்கணும், சின்ன சின்ன தலைப்பா பிரிக்கணும், பத்து வரைக்கும் ஒரு தரம் பத்திய மாத்திடணும், அதுக்கேதான தலைப்பு ரொம்ப எல்லாருக்கும் ஆசையை தூண்டுறாப்புல கொடுக்கணும். இது ஒரு ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாலு பக்கம் போறும், அப்புறம் தொடரும் போட்டு அடுத்த பக்கம் தொடரணும். இது இத்தனையும் பண்ணாதான் இவன் இன்னைக்கு படிக்க வரப்போறான். இது இவா மட்டும் நீ பண்ணல, வியாசரே இதைத்தான் பண்ணார். மொத்தமும் வேதங்கள் ஒன்னா இருக்கு, இனிமே இவன் படிச்சுக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் வேதங்களை அத்தனையும் பிரித்தார். பிரித்ததோட இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு கைங்கரியத்தை வியாசர் நமக்கு செய்தார். சம்யங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. விஷ்ணுவின் அவதாரமான வியாசரை வணங்குகிறேன். இவர் நமக்கு செய்த உபகாரம் சம்யங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச, பாரதம்ங்கிற பெரிய சாஸ்திரத்தை கொடுத்தார். பாரத பஞ்சமோ வேதஹான்னு சொல்வார்கள். நான்கு வேதங்களுக்கு மேலே ஐந்தாவது வேதமாகவே மகாபாரதம் கொண்டாடப்படுகிறது. அதில் இல்லாதது ஏதிலும் கிடைக்காது, அதில் இருந்தால் எதிலும் தேட வேண்டிய தேவையில்லை. எதி ஹாஸ்தி ததன்யத்ர என் நேஹாஸ்தி நதத்வசித் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப, எதுவும் இதற்குள்ளுண்டுங்கிறதான் வைசம்பாயனர் ஜனமேஜயனும் ராஜாவுக்கு சொல்லுகிறார். அப்படி ஒரு மகாபாரதத்தை கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்த நிர்மாணம் பண்ணார் அவர். பாரதம் கொடுத்ததுங்கிறது ஒண்ணு, ஆனா அது ஏன் கொடுத்தார்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி மற்றொரு கிரந்தம் எழுதினார், அதற்கு பிரம்மசூத்திரம்னு பேர். அதாவது பாராசர்ய வசசுதாம். இப்ப அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கிறது ராமானுஜர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. இன்னும் ராமானுஜர் என்னங்கிறத பத்தி அடைய விஷயத்தை சொல்லல, அவர் எழுதின ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். பாராசர் யாரானு ஒருத்தர் பார்த்தங்க இருந்தா தான் முடியும். பராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். பராசரர், பராசரருடைய திருக்குமாரருக்கு பாராசரியர், அவர் தான் வியாசர். வியாசர் வந்திருக்கிற வழிமுறை எதுன்னு பார்த்தோம்னால் பிரம்மா, பிரம்மாவினுடைய பிள்ள வசிஷ்டர், வசிஷ்டரோட பிள்ள சக்தி, சக்தியினுடைய பிள்ள பராசரர், பராசரருடைய பிள்ள வியாசர், வியாசருடைய திருக்குமாரர் சுகர். இது ஒன்னும் சாதாரணப்பட்ட குரு பரம்பரை இல்லை. ஒத்தொத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அர்த்தங்களை பார்த்தோம்னா வாழ்நாள் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தவர்களுக்கு கைங்கரியம் பண்ணினாலும் அது போதவே போதாது. அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கா. தன்னலம் கருதாத கைங்கரியம், அவர்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது, ஆனா மக்கள் நலம் பெற வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக பகவத் விஷயத்தை நமக்குன்னு கொடுத்தார்கள். அவர் தான் பிரம்மசூத்திரம் எழுதுகிறார். பாராசரியர் வியாசர், வசசுதா அவருடைய திருவாக்காகிற அமுதம் பாராசரிய வசசுதான். அந்த அமுதம் எங்கேந்து எடுக்கப்பட்ட தெரியுமா, உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். உபனிஷத்து என்கிற பார்க்கடல், பார்க்கடலை கண்ணன் கடைந்தார். ஆனா இப்ப நாம பார்க்கிறது அந்த பார்க்கடல் இல்ல, உபனிஷத்துக்களாகிற கடல். உபனிஷத் துக்தாப்தி மத்திய உத்ருதாம், துக்தாப்தியாகிற பார்க்கடல் இருந்து நடுவுலே இருந்து எடுத்தார். கண்ணன் கடைந்தது பார்க்கடலை, ஆனா கிருஷ்ண துவைபாயனராகிற வேதவியாசர் கடைந்தது மறைப்பார்க்கடலை. மறைனா தமிழே வேதம் அர்த்தம் இல்லையோ, அதனால மறைப்பார்க்கடலை தான் வேதவியாசர் கடைந்தார். வியாசர் அதை கடையணும்னா மத்து வேணுமே, பெருமாள் மந்திர பருவத்தை நட்டுவிட்டார். அது இதே எதை நடுறதுன்னா, மதி மந்தான மாவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராது ஜெகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. வியாசர் எப்ப உபனிஷத்து கடலை கடக்க எப்ப அது கடையறதுக்காக பார்த்தாலும் தன்னுடைய மதி, இவருடைய ஞானம் இருக்கோ இல்லையோ அதையே மத்தாக நாட்டுடுவர். தன்னுடைய ஞானத்தை மத்தாக நாட்டி உபனிஷத்துக்களாகிற கடலை கடந்து பாராசரிய வச்சசுதான் உபனிஷத்து துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனீம். இப்பேற்பட்ட அமிர்தத்தை கடைஞ்சு கொடுத்துட்டார். அப்ப உபனிஷத்துக்களாகிற கடலை கடைந்து அமுதம் கிளர்ந்தது. அந்த அமுதம் தான் பிரம்மசூத்திரம் கிரந்தம். அதை நமக்கு கொடுத்தாரே, இதனால என்ன லாபம்னா, சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனின், சம்சாரம் என்னும் அக்னியாலே தவித்து போய் கிடக்கிற நம் அனைவருக்கும், தாபத்திரயத்தாலே தப்தர்களாய், ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகங்களாகிற மூன்று சூடு, சம்சாரம்ங்கிற பெரும் வெப்பம், அந்த வெப்பத்திலே தவிச்சென்றிருக்கிற நமக்கு அருமருந்தாக அமிர்தமாக பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார். துக்தாப்தி மத்தியோத்ருதான் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனின், இந்த ஆத்மாவுக்கு சஞ்சீவனி மருந்தாட்டம் அதை நமக்கு கொடுத்தார். அதை நிறைய ஆச்சாரியர்கள்லாம் போற்றி பாதுகாத்தார்கள். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், இந்த பூர்வாச்சாரியர்கள்லாம் எவ்வளவு கட்டப்பட்டு காப்பாத்தினா தெரியுமா, இவருடைய சிஷ்ய பரம்பரை இருக்கு, தங்கர் திரமிடர் போதாயனர் இவெல்லாம் வியாசருடைய பரம்பரையில வர்றவா. தங்கர் திரவிடர்லாம் பரமவைதிகர்கள், சாஸ்திரம் கற்றவர்கள். போதாயனர் இந்த வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு நல்ல டிப்பணி எழுதினார். டிப்பணினா உரைன்னு சொல்ற முடியும், அத போல ஒரு உரை எழுதினார். அதுக்கு புரோதாயன விருத்தி கிரந்தம்னு பேர். விருத்திங்கிறது எதுன்னா ஒரு சூத்திரம், மூணு வச்சுங்க, சூத்திர கிரந்தம், விருத்தி கிரந்தம், பாஷ்ய கிரந்தம் அப்படின்னு எப்பவுமே மூணு இருக்கும். முதல்ல சூத்திரம், சூத்திரம்ங்கிறது சொற்கள் குறைவாகவும் பொருள் நிறைவாகவும் இருக்கும். இப்ப பிரம்மசூத்திரம்ங்கிறது அப்படித்தான், ரொம்ப குறைச்சலா இருக்கும். குறைச்சல்னா என்ன, பக்கம் குறைச்சல்லாம் இல்ல, ஒரு எழுத்து இருக்கும், ஒரு சொல்லு இருக்கும், ரெண்டே ரெண்டு சொல்லு மட்டும் இருக்கும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா ஜன்மாத்யசயதா சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத் ஈக்ஷதேர் நாசப்தம். இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு சூத்திரம். இது பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் சில சூத்திரங்களை தெரிவித்தேன், அவ்வளவுதான் ஒரு சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, இதுக்கு வியாக்கியான நூறு பக்கம் இருக்கும். ஜன்மாத்யசயதா, இதுக்கு வியாக்கியான நூறு பக்கம் இருக்கும். முத முதல்ல சூத்திரமா இந்த மாதிரி வேதவியாசர் எழுதிட்டார். அது ரொம்ப குறவா இருக்கிறதுனாலே, ஓ இது புரியாதப்படுமோ, அது பயம். அதனால அப்புறம் போதாயனர் என்ன பண்ணார், அதற்கு விருத்தி கிரந்தம் சாதித்தார். இதற்கு கொஞ்சம் விளக்குவோம் அப்படிங்கிறதுக்காக போதாயன விருத்தி கிரந்தம் பிறந்தது. சூத்திர கிரந்தம் இருக்கு, விருத்தி இருக்கு, இத போன்ற பெரியோர்கள் இதை நன்னா ரட்சித்தார்கள். பூர்வாச்சார்த்த சுரக்ஷிதாம். ஆனா என்னைக்குமே லோகத்துக்கு என்ன மரபுன்னா, காலம் போக போக எதுவும் தேயும். எந்த உயர்ந்த விஷயமா இருந்தாலும் அவனவன் தலையெடுத்து தான் சொன்னதே என்று பேச ஆரம்பிக்கிறான். மணவாள மாமனிகள் ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். முன்னாடி யார் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை அப்படியே வரிமாறாமல் கேட்க வேண்டும். நம் சம்பிரதாயத்திலே என் புத்திக்கு இது தோணித்து நான் சொல்றேன்னு சொன்னால் அவன் வித்வானே இல்லை, எந்த சதஸ்லையும் உள்ளே சேர்க்க மாட்டான். நாம இதான் ஒரு சதஸ்ல வாய திறந்து பேசுறோம்னால் இந்த புஸ்தகத்துல இன்ன வரியில இருக்கு சொன்னாத்தான் இவனுக்கு இடமே இருக்குமே தவிர, இது எனக்கு தோணித்துன்னு சொன்னா அது பல பேர் அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாப்போ. அந்த மாதிரி காலக்ஷேபத்துக்கு நம்ம போகாதிருக்கிறது தான் நல்லா. முன்னாடி என்ன சொல்லியிருக்கார்களோ அதைத்தான் கேட்கணும். ஒரே ஒரு விஷயம் ஆனந்தமா இருக்கும், அதுக்காக சொல்றேன். ஆழ்வார்கள் பாசுரங்களிலே ஏன் குயிலை பத்தி பாடாமல் எல்லாரும் கிளியே பாடுறா, மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, திருமங்கியாழ்வார் திருநந்தகத்துல பண்ணாரா. அதே போல மென்கிளி போல் மிகமிழச்சும் என் பேதையே, அதே திருமங்கியாழ்வார் பாடினார். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ? இ வள்ள கிளிய பத்திய பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டில் ஒத்தாரானும் குயில பட மாட்டேங்கிறான். ஆண்டாள் கையில வச்சுருக்கிறது குயில வச்சுக்க மாட்டேங்கிறான், கிளியத்தான் ஆண்டாள் வச்சுருக்கா. அது என்ன சுவாமி கிளிக்கு பாக்கியம், குயிலுக்கு பாக்கியம் இல்லையா? பாட்டு கிளி நன்னா பாடுமா குயில் நன்னா பாடுமா சொல்லுங்க? கிளி கரகரான்னு சொல்லணும் இல்லையோ, அது ஒண்ணும் தொண்ட ஓஹோன்னு வசதி எல்லாம் இருக்காது. ஆனா குயில்னா பாட்டுக்கு எடுத்தது குயில் தானே. அப்ப ஆழ்வார்கள் எல்லாம் குயில் பாட்டுன்னு சொல்லாமல் ஏன் கிளி பேச்சுங்கிறா? ஏன் அப்படி சொன்னேன்னா, கிளி பேச்சு தான், கிளி பாடாது, அதுக்கு பேசறதுக்கு தான் தெரியும். ஆனா கிளிக்கு ஒரு பெருமை, சொல்லி கொடுத்ததான் திருப்பி சொல்லும், தானாக சொல்லவே சொல்லாது. ஆனா குயில் எப்போதும் தானாகத்தான் பேசும். ஆச்சாரியர்களுக்கு ஆசையே சொன்னத்தை திரும்ப சொல்ல வேண்டும். அதனாலதான் இங்க உபதேச ரத்ன மாலையில் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு முன்னோர்கள் சொன்னத்தை முறதப்பாம கேட்கணும், பின்னோர்ந்து தாமதன பேசணும், சொன்னத்தை திருப்பி விளக்கமா சொல்லலாம். அவ்வளவுதான் நம்மால முடியுமே தவிர மாற்றுவதற்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாது. அப்படி இல்ல, எனக்கு தோணித்து நான் சொன்னேனானு சொல்லிட்டு போடணுமா? மடாவளன்களுக்கு என்ன அங்க கோபம் வந்ததுன்னா, இவன் நெஞ்சில தோத்தினதை சொல்லிட்டு இதத்தான் பூர்வாச்சாரியர்கள் சொல்லிருக்காள்னு வேற சொல்லிட்டானோ, அதை தச திருப்பாம இருந்திருக்கலாம் இல்லையோ? உனக்கு தோணினத்தை நீ சொன்னேன்னு சொல்லிட்டு போ, இது இது ராமானுஜர் சொல்லியிருக்கார், இது நாதமுனிகள் சொல்லியிருக்காருன்னு வேற சொல்லிட்டேன்னா தெரியாத ஜனங்கள் திசை திருப்பப்படும். போய் இவர் ஏதோ பெரிய வித்வான் போல் இருக்குன்னு கேட்க வந்தவாளுக்கு போய் இல்ல அவரே இதைத்தான் சொல்லியிருக்காரு நான் தப்பா சொல்லிட்டேன்னா அது கூடாது. அதைத்தான் முன்னோர்களுடைய வழியாக சொல்லுவார்கள். அதனாலே பூர்வாச்சாரியர்கள் நன்றா ரட்சித்து வச்சிருந்தா அவனவன் தனக்கு தனக்கு தோணின அர்த்தங்களை எல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். உபநிஷத்துக்களுக்கும் தப்பான அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிச்சு, பிரம்மசூத்திரத்துக்கும் தப்பான அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சு, கடைசியில் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம் எங்க தெரியுமா போச்சு? அந்த மூலையில கொண்டு போட்டாச்சு. சம்சாராக விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனியம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், பூர்வாச்சாரியர்கள் நன்றாக ரட்சித்தார்கள். ஆனா ஐயோ என்ன நடந்தது தெரியுமா? பகுமதி வியாகாத தூரஸ்திதாம், அவனவனுக்கு மதி. ஒரு இடத்துல 50 பேர் இங்க நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க, எத்தனை கட்சி தெரியுமா இருக்கும்? 52 இருக்கும். சுவாமி 50 பேர் தானே இருக்கா, 50க்கு மேல இருக்குமா என்ன? அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சேரலாம், அந்த ரெண்டு பேரும் சேரலாம், கொஞ்ச நாள் கழிச்சு அதை வெட்டி விட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம், இந்த ரெண்டு இப்படித்தான் நம்ம கட்சி. ஒன்னொன்னுக்கு நாம எப்படி வச்சிருக்கோம்னா, 50 ஆள் இருந்ததுன்னா 100 கட்சி. அவனவன் தனக்கு தோணின சத்தனையும் புதுசுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால பகுமதி வியாகாத தூரஸ்திதாம், கடைசியிலே உண்மை எங்கேன்னு தேடப்போனால் பிரம்மசூத்திரத்தை காணும். அதெங்கோ மூலையடியிலே கொண்டு போய் போடப்பட்டது. அப்பதான் பகவத் ராமானுஜர் சூரியனை போலே இப்பூ உலகத்திலே உதித்தார். அவனவன் ஏதேதோ அர்த்தத்தை சொல்லிட்டு போடுறான், அது கூடாதுங்கிறதுக்காக ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமா பிபந்த்வன்வகம் ஆனீதாம், மூலையிலே போடப்பட்ட பிரம்மசூத்திரத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள் அத்தனையும் மறுபடியும் ராஜ தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டன, சிம்ஹாசனத்திலே ஏற்றி அமர்த்தப்பட்டன. இதுதான் பிரம்மசூத்திரத்துக்கு உண்மையான பொருள் என்ன? உலகத்தார் அத்தனை பேரும் அறியும்படிக்கு ஸ்ரீபாஷ்யம்ங்கிற உயர்ந்த சாஸ்திரத்தை வியாக்கியான கிரந்தத்தை பகவத் ராமானுஜர் அனுகிரகித்தார். அப்ப ராமானுஜர் அவதரித்தாரே எதுக்குன்னு கேட்டால், ஓர் காரணம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி வேத வேதாந்த அர்த்தம் இதத்தான் சொல்ல வந்தன என்பதை லோகத்திலே நாட்டுவதற்காகும். இதை திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார், நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது, தென் குருகவள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்தி ராமானுஷன் தோன்றினார். ஈட்டிய சீலத்து ராமானுஷன் பூவுலகத்தில் தோன்றினார். என்னென்ன நடந்தது பாருங்க, நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, அவனவன் ஒரு ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தினது, இதுதான் என்னது இதுதான் எந்ததுன்னு தானே அத்தனையும் மாண்டன. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது, நாரணனை இதோ என்று காட்டி கொடுத்த வேதாந்தத்துக்கு பரம திருப்தி. நல்ல வேளை எனக்கு மறுபடியும் உயிர் ஊற்றினீர், நான் எங்கு கிடந்தோனோ தெரியாது. நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது, சம்ஸ்கிருத வேதத்துக்கு மட்டுமானது மேற்பட்டது, தென் குறுகவள்ளல் வாட்டவிழா வண்டமிழ் மறை வாழ்ந்தது. குறுகை வள்ளலான நம்மாழ்வார் அவருடைய வாட்டமே இல்லாத வண் தமிழ் மறை. 1102 பாசரங்களான திருவாய்மொழியின் 4 பிரபந்தங்களும் 4000 திவ்ய பிரபந்தங்களும் அத்தனையும் வீறு பெற்று விளங்கின. எல்லாம் இழந்த பொலிவை மறுபடியும் திரும்ப பெற்றன. அப்ப உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய், தரிசன ஸ்தாபகராய், சாஸ்திர நிர்தாரகராய், சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பவராய், பரமதங்களை நிரசனம் பண்ணினவராய், கைங்கர்ய சீலராய், எப்போதும் காரே கருணையே படைத்தவராய் தன் திருமேனி அழகாலும் கடாட்ச வைபவத்தாலும் லோகத்தார் அடைய திருத்த கூடியவராய் திவ்வதேசங்களிலே பிராவண்யம் படைத்தவராய் அனைவரும் முக்தி அடைய வேண்டும்ங்கிற ஆசையே உருக்கொண்டவராக பகவத் ராமானுஜர் இப்பூவுலகத்திலே திருவவதாரம் பண்ணினார். ஆக இங்கு பிறந்தார்னு சொன்னால் புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. ராமானுஜர் என்னும் சூரியன் இப்பூவுலகத்திலே உதித்தது. இந்த சூரியன் உதித்தால் வெளியிருட்டு ஓடும். ஆனால் ராமானுஜர் என்னும் சூரியன் உதித்தால் அக இருட்டாகிற உள்ளிருட்டாகிற அஜ்ஞானம் விலகி போகிறது. அந்தந்தமஹா இருட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாம காட்டுல போய் மாட்டினுட்டும் ஒரே மழையா கொட்டுறதுன்னு வச்சுக்கோ, எப்படி போறதுன்னே தெரியாது இல்லையோ. ஆளவந்தார் தெரிவித்தார், அவிவேக கனாந்த திங்முகே, நான் அவிவேகம் விவேக ஜானம்ங்கிறது பகுத்தறிவு. இனி பகுத்தறிவுங்கிறது எத்தையோ தப்பா அர்த்தம் சொல்லிட்டான். பகுத்தறிவுனா கடவுள் இல்லையா பகுத்தறிவு இப்படின்னு வச்சுட்டான். பகுத்தறிவுன்னா இது சரி இது தப்புன்னு பகுத்து அறிதல், அவ்வளவுதானே தவிர நம்ம இஷ்டத்துக்கு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணிக்க ஆரம்பிச்சோம்னா. நல்ல பகுத்தறிவு தான் விவேக ஜானம்னு சொல்லுவா. போடுற பாருங்க, வேகம் விவேகம் அல்ல, வேகமா ஓட்டின் போகாதீங்கோ, அது விவேகம் இல்லைன்னா. அது மாதிரிதான் விவேகம்ங்கிறது இது நல்லது இது தீயதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த விவேக ஜானம் இருக்க வேண்டும். அவிவேக கனாந்த திங்முகே, நாம இருட்டான காட்டில் அகப்பட்டிருக்கிறது எது தெரியுமா? விவேக ஜானம் இல்லாத படுத்துனா இருட்டு காடுன்னு அர்த்தம். சம்சாரம் பெரிய காடு, அதுல வெளிச்சம் விவேக ஜானம், வெளிச்சம் பேடுத்து, அப்ப அவிவேகம்ங்கிற இருட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆளவந்தார் இன்னும் விளக்கிறார், பகுதா சந்தத துக்கவரிஷினி. அதுக்கு கூடியதே என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாடகம்லாம் கட்டுற வரணும், அதுல பாத்தீங்கன்னா ஏதானு ராத்திரி வேலை யாரானு கொஞ்சம் பயமா இருக்காப்புல இருந்தா உடனே மின்னல் வெட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அது என்ன தெரியாது, ஒருவேளை அது இருந்தா தான் பயம் நமக்கு நன்னா வருமோன்னு. அத போல இந்த சம்சாரத்துல என்ன தெரியுமா, இன்னும் பயம், சுகம் துக்கம்னு மாறி மாறி வருதல் தான் மின்னல் வெட்டி மழை பொடிதல். நம்ம பாட்டுக்கு சம்சாரத்தில் இருந்துட்டா தெரியல தேவையில்ல, ஒரு பக்கம் சுகம் ஒரு பக்கம் துக்கம். அவிவேக கனாந்த திங்முகே பகுதா சந்தத துக்க வருஷினி, விடாமல் சந்தத துக்கம் வேற கொட்டி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிறதுக்குள்ள நாம இருட்டுல தவிச்சுருக்கோம், யாரேனும் ஒரு ஒளி கொடுப்பார்களான்னு தேடுகிறோம். அதற்குத்தான் சூரியனை போலே ராமானுஜர் இப்பூவுலகத்திலே திருவவதாரம் பண்ணினார். சித்திர மாசத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூர் என்ன திவ்ய கஷேத்திரத்திலே ஆசிரியமா திருவவதாரம் பண்ணினார். அவர் அவதரித்து பல ஆண்டுகள் எழுந்துருடி இருந்தார். 120 சம்பத்சரங்கள் இப்பூவுலகத்திலே இருந்தார். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் என்ன செய்யவில்லை, எண்பு கேட்பதுதான் சரியாக இருக்குமே தவிர என்ன கேட்டாருங்கிறதுக்கு பதில் சொல்லுவதற்கு இயலாது. கண்டிப்பா ஒரு மணி நேரத்தில் பதில் சொல்லுவதற்கு இயலாது. அதனாலே என்ன செய்தாருங்கிறதுல ஒன்னு ரெண்டு வேணா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா செய்தது கீழே சொன்னா போலே பகவத் போதாயனர் அவர் எழுதி வைத்த விருத்தி கிரந்தம், அதையும் எடுத்துக்கொண்டு வேதவியாசருடைய சூத்திரங்களுக்கு பாஷ்யமிட்டருளினார். வேதத்தினுடைய அர்த்தம் வேதாந்தத்தின் அர்த்தம் இதுதான், இதுவே சரியான பொருள் அப்படிங்கறத உலகோருக்காக விளக்கினார். அதனாலதான் அவருக்கு ஒரு முக்கிய பெயர் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது, ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை சாதித்தது. ஆனா அத்தோட நிறுத்தி விடலாமா, அது எழுதினதே அவர் ஆசைப்பட்ட அல்ல, அவருடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனான ஆளவந்தார் ஆசைப்பட்டார். இப்ப ராமானுஷர் நடிகை சொல்றேன்னா இவர் ஒரு குரம் பரம்பரையிலே நடுநாயகமாக இருப்பவர். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததின்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தம் சாதிச்சிருக்கார். ராமானுஷருடைய பெருமகள் அருமகள் ஆகியவற்றை விளக்கறதுக்காக அதுல தெரிவிக்கிறார். ராமானுஷர் ஆறுன்னு பாருங்க, அமுனா தபநாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹார யஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. இது ஒரு ஹாரம், நம்ம வந்து அட்டியெல்லாம் வாங்கிக்கிறோம் பாருங்க, வைராட்டியல் சகப்பட்டியல் கெம்பட்டியல் பச்சாட்டியெல்லாம் அதெல்லாம் போட்டோம்னா காசி செலவு. அதோட இப்ப காசு செலவு இல்லாத வசத்தியான ஒரு அட்டியை தேசிகள் சொல்றாரு, இந்த அட்டியை போய் வாங்கிக்கோங்கோ எந்த கடையிலேன்னு கேட்டும், இந்த அட்டியை கடையில எல்லாம் கிடைக்காது, எங்க ஆச்சாரியர்களுடைய உபதேசத்துல கிடைக்கும், வேணும்னா அங்க வந்து வாங்கிக்கோங்கோ. இந்த அட்டிகையில வரிசையா மாணிக்கங்கள்லாம் இப்படி பொதிச்சிருக்கும், இங்க ஒரு மாணிக்கம் இங்க ஒரு மாணிக்கம் இங்க ஒரு மாணிக்கம் இங்க ஒரு மாணிக்கள், இங்க ஒரு பதக்கம் இருக்கு, இது நடுநாயகக்கள், இங்க ஒரு மாணிக்கம் இங்க ஒரு மாணிக்கம் இங்க ஒரு மாணிக்கம். இதுல முதல் மாணிக்கம் தான் ஸ்ரீமன் நாராயணன், அடுத்த மாணிக்கம் தான் லக்ஷ்மி, அடுத்த மாணிக்கம் தான் விஸ்வசேனர், அடுத்தவர் தான் நம்மாழ்வார், அடுத்தவர் நாசமுனிகள், அடுத்தவர் உயக்கொண்டார் மணக்கால் நம்பிகள், ஆழவந்தார் பெரிய நம்பிகள், ராமானுஷர் நடு நாயகக்கள், நாயக ரத்தனமாக ராமானுஷர் இருக்காராம். இதை காஞ்சி சுவாமி எழுந்துருள் இருந்தார் மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர சுவாமி, அந்த சுவாமி தெரிவிப்பர், ஆண்டாள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன் பாடினதே ராமானுஷரத்தன் திருவுள்ளத்துல வச்சிருந்துதான். ஏன்னா அவர் தான் நாயகன். அந்த நாயகன் நந்தகோபாலனுடைய கோவில் இருந்தானோ இல்லையோ நாம பார்த்ததில்லை. ஆனா நாம் அறிந்த நாயகன் ராமானுஷர் இல்லையோ, நாயகனாய் நின்று நாயக்க கல்லாக நடு நாயக்கமா இருக்கார். தேசிகநாத் தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், அமுனா தபநாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ. யதிராஜரை நடு நாயக கல்லாக வைத்துத்தான் இந்த அட்டிகள், இந்த ஹாரமே பின்னப்பட்டிருக்கிறது. நாயக்க கல்லுக்கு என்ன தெரியுமா பெருமை? ஹார மத்தியமணி நியாயம்னு ஒரு நியாயம் லோகத்துல, நியாயம் நியாயசாஸ்திரம்னு சொல்றாரு இல்லையோ. இந்த ஹார மத்தியமணி நியாயம்னா நடு நாயக்க கல் இந்த இடத்துல இருந்தா ஹாரத்தினுடைய இந்த பக்கத்துக்கு அது ஒளி கொடுக்கும் பெருமை, ஹாரத்தினுடைய இந்த பக்கத்துக்கும் ஒரு ஒளி கொடுக்கும் பெருமை. நடுவில் இருக்கிறதுக்கு அதானே ஏற்றம். இன்னும் வேண்டாம் விளக்கேத்துறோம், கார்த்திகை மாசம் வந்தது கிருத்திக்கு விளக்கேத்துறோம் இல்லையோ, ரேழியில வைக்கணும் விளக்கேன்வா. இந்த நடுவில் வச்சாதான் அந்த பக்கம் விளக்கு போகும், இந்த பக்கம் விளக்கு போகும். இதுக்கு இது தேகலி தீபம் நியாயம்னு பேர். இப்ப கீழே சொன்னது ஹார மத்தியமணி நியாயம்னு பேர். இதுக்கு தேகலி தீபம்னா தேகலி இடைகழி, தேகலி தீபம்னா இடைகழியிலே வைக்கப்பட்ட தீபம். அது அந்த பக்கம் ஒளிவிடும், இந்த பக்கம் ஒளிவிடும் சொல்லி. அத போலத்தான் இங்க நடுவில் இருக்கிற நாயகம் இப்படியும் ஒளிவிடும் இப்படியும் ஒளிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜருடைய சம்பந்தத்தாலே தான் அவருக்கு முற்பட்ட மாணிக்கங்களுக்கு மேற்றம், ராமானுஜருடைய சம்பந்தத்தால தான் அவருக்கு பிற்பட்ட மாணிக்கங்களுக்கு மேற்றம். தேசிகன் என்ன தெரிவிக்கிறார்னா, அவருக்கு பிற்பட்ட எங்களுக்கு மட்டும்தான் அவரால பிரபாவம் நினைச்சுக்க வேண்டாம், அவருடைய ஆச்சாரியர்களுக்கும் இவரால தான் பிரபாவம் விட்டார். அது என்னமா சுவாமி, திருவடி சம்பந்தத்தால தான் எங்களுக்கெல்லாம் எப்படி ஆள வந்தாருக்கு போய் ராமானுஷரால என்ன ஒன்னும் குழம்பிப்படாதீங்கோ. ராமானுஷருடைய திருவடி சம்பந்தத்தாலே பிற்பட்டோருக்கு ஏற்றம், ராமானுஷருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டோருக்கு ஏற்றம். இப்ப குழப்பமே இல்லையே, அவருடைய திருவடி சம்பந்தம் சிஷ்யர்களான எங்களுக்கு, அவருடைய முடி சம்பந்தம் ஆள வந்தார் தன் திருவடி ராமானுஷர் முடியில வச்சிருக்க மாட்டாரா, வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டாரா ராமானுஷர். அப்படின்னா அவர் திருவடி ராமானுஷருடைய முடியில பட்டு சொல்லியோ பெருமாள் என்ன கணக்கு பண்ணுவரா, ராமானுஜரோட சம்பந்தப்பட்டானா, இதுதான் அவர் கேப்பர். திருவடியில சம்பந்தப்பட்டானா திருமுடியில சம்பந்தப்பட்டாரான்னு அவர் கேட்க மாட்டாரா, சம்பந்தப்பட்டாரா பட்டிருக்கேனே எப்படின்னு கேட்கக்கூடாது. பட்டிருந்தேன் இல்லையோ, அது திருமுடி சம்பந்தமா இருந்தாலும் சரி திருவடி சம்பந்தமா இருந்தாலும் சரி, தத் பாத கோட்டீரையோகோ சம்பந்தேனான்னு ஸ்லோகம் வைத்தார். பாதத்தாலே சரி அல்லது பெருமானுடைய திருமுடி சம்பந்தத்தாலே ஏதோ ஒன்றாலே வாழ்ச்சி பெறுகிறார்கள். ஆக பிற்பட்டாரும் வாழ முற்பட்டோரும் வாழ்ச்சி பெற நடு நாயகமாக ராமானுஷர் அவதரித்தார். அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர், பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர்ங்கிறதோட சரி, இன்னைக்கு சுவாமி அங்கதான் எழுந்துருளிருக்கார் அதுல ஒரு குறவும் இல்லை இப்போ. ஆனா அவர் என்ன எங்க கைங்கரியம் பண்ணிருப்பாருன்னு பார்த்தா எங்க பண்ணலன்னு கேட்க வேண்டிதான். அத்தனை திவ்வதேசத்துக்கு சென்று நம் சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்தார். ராமானுஷர் தனியா சம்பிரதாயம் தோற்றுவித்தாரா, என்ன பண்ணார்னா, அவர் ஒண்ணு புதுசா சம்பிரதாயம் ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் பிறந்தவரே அல்ல. இப்பதானே இத்தனை நாளி நாம பார்த்தோம், எங்கெங்கயோ மூலையில கொண்டு போய் பிரம்மசூத்திரத்தை போட்டுட்டா, அந்த அர்த்தத்தை திரும்ப கொண்டு வைக்கிறதுக்கு தான் இவர் பாடுபட்டாரே தவிர தாம் புதுசா எழுதுறதுக்கே அல்ல, அதுவும் அவராக அல்ல. அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியன் ஆள வந்தார். அவருக்கு யாமுனாச்சாரியர்னு திருநாமம், நாதமுனிகளுக்கு ரங்கநாத முனின்னு பேர், முழு பேர் அது. நாம நாதமுனிகள் நாதமுனிகள்னு சொல்லிடுறோம், நாதமுனிகளுக்கு ரங்கநாத முனின்னு பேர். பிள்ளலோகன் ஜீயர் சுவாமி திருவரங்கத்தம்பதினாருடைய ராமானுஷ நூத்தந்தாதிக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த இடத்துல சீலங்கோள் நாதமுனிய நெஞ்சால் வாரிப்பருகுமி ராமானுஷன் ஒரு சொல்லியோ, அங்க நாதமுனின்னு வச்சே இவர் ரங்கநாத முனின்னு பேரு, நாம சத்யபாமாவும் பாமா பாமான்னு கூப்பிடுறா போலே ரங்கநாத முனிய நாதமுனின்னு வச்சுனுட்டோம் அப்படின்னு எழுதியிருக்கார். ஆனா சாதாரணமா இவ வேடிக்கை எல்லாம் பண்ணவே மாட்டான், ஏதோ வியாக்கியானத்துல எங்கேயானு ஒரு இடம் வேணா கொஞ்சம் சிரிக்கிறாப்புற ரெண்டு இடம் வருமே தவிர அவர்களுக்கு மற்றபடிக்கு விஷயத்தை நேர சொல்றதுக்கு தான் தெரியும். பல இடத்துல பாத்தீங்கன்னா உபன்யாசங்கள்லாம் ஒரே சிரிப்பு அலையா இருக்கும். ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருந்தோம்னா நமக்கு இருக்கிற நாழிக்குள்ள எந்த வியாக்கியானத்தை சொல்லுவோமோ விட்டுடுவோமோன்னு பயமா இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த சிரிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நாழி இருக்க மாட்டேங்குது. அதனால நாதமுனிகள்னு சொல்றது ரங்கநாதமுனிகள். ரங்கநாதமுனிகளுடைய திருக்குமாரருக்கு ஈஸ்வரமுனிகள்னு பேர். ஈஸ்வரமுனிகளுடைய திருக்குமாரர் தான் யாமுனாச்சாரியர். அவருக்கு ஏன் யாமுனாச்சாரியர்னு பேர் வந்ததுன்னா, நாதமுனிகள் வெகு நாட்கள் வடக்கே யமுனையாற்றங்கரையில பெருமாள் கைங்கிரம் இருந்திருக்கார். அதுக்கு பிற்பாடுதான் இந்த குழந்தை அதாவது ஆளவந்தார் திருவவதாரம் பண்ணியிருக்கார். இந்த நாதமுனிகள் அங்க கைங்கரியம் பண்ணின்றிருந்த நினைவாகத்தான் இந்த குழந்தைக்கு பேரனொல்லியோ அவருடைய பேரங்கிறதுனாலே யாமுனாச்சாரியர் அப்படின்னு இவருக்கு பட்டம் சூட்டப்பட்டது. அந்த நாதமுனிகளும் சரி யாமுனாச்சாரியரான ஆளவந்தாரும் சரி இந்த இருவரவையே நமக்கு பெற்றுக் கொடுத்த சிறந்த திருத்தலம்னு சொல்லணும்னால் காட்டு மன்னனார் கோவில். காட்டுமன்னார் கோயில் என்னும் வீரநாராயணபுரம் என்னும் இன்னைக்கும் வைபவத்தோடே விளங்குகிற கோவில் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது கூரத்தாழ்வானுடைய அத்புத ஸ்லோகம். லக்ஷ்மிநாதனை தொடக்கமாக கொண்டு நாதயாமுனர்களை நடுவாக கொண்டிருக்கிற சம்பிரதாயம். நாதமுனிகள் ஆள வந்தார் ரெண்டு பேரையுமே காட்டுமன்னார் கோவில் தான் கொடுத்தது. ராஜமன்னார் கோவில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இது காட்டுமன்னார் கோவில். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது காட்டுமன்னார். இவரை காட்டுமன்னார், காட்டுக்கு மன்னார், காட்டுமன்னார். அதோட அல்ல, காட்டும் மன்னார் அப்படின் தாப்புனார் சொல்லுவார். காட்டு மன்னார் மட்டும் வச்சுக்காதே, காட்டும் மன்னார். எதேன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காட்டும் மன்னார், அவர் தான் காட்டி கொடுத்தாரோ. ஏன்னா இந்த ரெண்டு பேரை மட்டும் அந்த ஊர் பெத்து கொடுக்காத இருந்திருந்ததுன்னா நீங்க சம்பிரதாயத்துல என்னன்னே தெரிஞ்சுக்காது போயிருக்க முடியும். அதனால இது தவ்வதே இந்த திவ்யஷ்ணவ சம்பிரதாயத்தையே காட்டி கொடுத்த மன்னார் அவர். அதனால காட்டும் மன்னார்னு கொள்ளலாம்னு சொல்லுவார்கள். அப்படி ஆளவந்தாருடைய எழுந்துருளி இருந்தார். அவருடைய சிஷ்யருக்கு பெரிய நம்பிகள்னு திருநாமம், அவருடைய நேர் சிஷ்யர். ஆளவந்தாருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாள் அறையர், மேலே திருக்கட்சி நம்பிகள், இன்னும் எத்தனையோ பேர். அப்படியே பிரதானர்களை மட்டும் தெரிவித்தேன். ஆளவந்தாருக்கு இவ எல்லாரும் சிஷ்யர்களா இருந்திருக்கா. அதுல முக்கிய சிஷ்யர் பெரிய நம்பிகள். இந்த பெரிய நம்பிகளை ஓர் முறை ஆளவந்தார், நீர் நேர காஞ்சிபுரத்துக்கு போம், ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த ராமானுஷர் காஞ்சியிலே இருப்பதாகத்தான் கேள்விப்பட்டோம் அப்படின்னு ஊர் மோதக்க சொல்ல சொல்ல தெரிஞ்சுட்டார் ஆளவந்தார். பெரிய நம்பிகளை அனுப்பணும், அனுப்பி கூட்டுன்னு வர வைக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு செயல் என்னன்னு சொல்றேன். ஆளவந்தாரே காஞ்சிபுரத்துக்கு எழுந்தோடுறார். யாமுனாச்சாரியர் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்படியே திவ்யதேசத்தை பிரதட்சணமா வர்றார். காஞ்சி தேவப்பெருமாளையும் சேவை பண்ணினார், மங்களாசாசனம் பண்ணினார். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகர சந்ததோது மயி சந்ததம் ஹரி நிஸ்ஸவாப்யதிகம் அப்யதத்த யம் தேவம் ஔபநிஷதி சரஸ்வதி ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதின் தேவராஜம் அதிராஜமாசிரயே. எல்லாருக்கும் ஒரே கடவுளாய் தேவாதிராஜனாய் அகமேவ பரந்தத்தம்னு வெளியிட்ட தேவப்பெருமாள் ஹஸ்திகிரீசனாய் வேழமலைக்கு மேலே இன்று நின்று சேவை சாதிக்கிறான். அவனை போய் ஆளவந்தார் திருவடி தொழுதார், பிரதட்சணமா வந்துட்டு இருக்கார். அந்த இடத்துல கரியமாணிக்க பெருமாள் சன்னதினு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றொரு பக்கத்துல ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வரேன். ராமானுஷர் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தாரோ இல்லையோ, அவருக்கு மெதுவே வயது வந்தது. வந்த பிற்பாடு கேசவ சோமயாஜியார் அப்படின்னு அவருடைய திருத்தகப்பனாருக்கு பேர். ஆசூரி வம்சத்தவர்கள், ஆசூரி கேசவ சோமயாஜியார்னு அவர் திருத்தகப்பனாருக்கு பேர். அவர் கொண்டு போய் யாதவ பிரகாசர்னு ஒரு அத்வைத சன்னியாசி, அவரிடத்துல முதல்ல சாமானிய சாஸ்திரங்கள் கற்கட்டும் அப்படின்னு விட்டார். ஏன் இவ என்னத்துக்கு அத்வைத சன்னியாசியின் இடத்துல ராமானுஷரை போய் படிக்க விடணும்? ஆகையால் ஒருவேளை ராமானுஷர் முதல்ல அப்படி இருந்தாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது பல பேர் முன்னுடைய மனசுல இன்னைக்கு அந்த கேள்வி இருக்கும். அது அப்புறம் மாறிவிட்டார் போல் இருக்கு ராமானுஷர். ஆனா அவர் பிறக்கும் போது அத்வைத்தியாகத்தான் இருந்திருக்கணும்னால் அப்படி அல்ல. பின் என்னதுக்காக அங்க கொண்டு போய் விட்டாள்னா, நம்முடைய சித்தாந்தத்தை எடுத்துரைக்கணும்னால் முதல்ல உங்க வாதம் என்னன்னு தெரிஞ்சிருந்தான்னா எம் வாதம் என்னன்னு சொல்றதுக்கு இதுக்கு தான் பூர்வபக்ஷ கிரந்தத்தை வாசிக்கிறதுன்னு அர்த்தம். இங்க ராமானுஷருடைய கிரந்தத்தை எங்க படிச்சு பார்த்திருந்தாலும் ஒரு நல்ல பெருமை என்ன தெரியுமா கிடைக்கும்? அத்வைதிகளுக்கு அத்வைதம் தெரிஞ்சதை விட நாம தெரிஞ்சுள்ளோம். ராமானுஜர் கிரந்தத்தை ஒழுங்கா ஒரு தரம் வாசி முடிச்சோம்னா சங்கரருடைய கிரந்தத்தை படிச்சு அத்வைதம் தெரிஞ்சுக்கிறத விட இன்னும் தெளிவாவே ராமானுஷருடைய கிரந்தத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏதானு ஒன்னு ரெண்டு அவர் விட்டுருந்தா கூட இதுவும் உன் வாதமா இருக்கணுமே இவரே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னே சொல்லுவார். அவர் ஏதானு ஒருவேளை மறந்தாப்பில் இருந்தா கூட ரொம்ப தெளிவா சொல்லிடுவார். சங்கரருடைய கிரந்தத்தை படிக்கிறச்சே ஏற்கனவே அத்வைதம் குழம்பும். ஏன்னா எதுவும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலே அதுவும் அவரும் ரொம்ப வசத்தியான நடையில அவர் எழுதிடுவார். அதனால படிக்கிறவனுக்கு அதுவும் புரியாது போடும். சுவாமி பார்த்து நான் இப்படியே அதுக்கு பதில் சொல்லிட்டு போடுவேன், ஆனா நாளைக்கு ரெண்டுமே புரியாத பின்னாடி வருவா, கட்டப்படுவா. அதனால முதல்ல உம்ம மதம் என்னன்னு விளக்கமா சுலபமா சொல்றேன் அப்படின்னு மூணு பக்கம் அத்வைதத்தை எழுதுவார். எழுதிட்டு ஒரே பக்கத்துல விசிஷ்டாத்வைதான் பதில் சொல்லி முடிச்சிருவார். கடைசியில இப்ப ஒரு ஒரு 2000 பக்கம் ஸ்ரீபாஷ்யம்னு வச்சுங்கோ, அதுலே புரத்தியாருடைய பக்கம் சொன்னது 1000-1200 பக்கம் இருக்கும். ஸ்வமதத்தை இவர் எழுதினது 800 பக்கம் தான் இருக்கும். ஏன்னு கேட்டா என் மதம் உண்மை, உண்மையை சொல்றதுக்கு ஒரு வரி தான் வேணும், இதுக்கு 10 வரியும் தேவையில்லை, 20 வரியும் தேவையில்லை, எது இல்லையோ அதை விளக்கறதுக்கு தான் நிறைய வரிகள் தேவைப்படும். அதனாலே இவர் கொண்டு போய் யாதவ பிரகாசர் இடத்துல காலக்ஷேபம் பண்றாள்னா பூர்வபக்ஷம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அவருடைய வாதம் என்னங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம வாதத்தை வைக்கவே கூடாது இல்லையோ. அதனாலதான் அவரிடத்துல போய் காலக்ஷேபம் பண்றதுக்கு ஆரம்பித்தார். அங்கு படிச்சுட்டு இருந்தார். யாதவ பிரகாஷர் ஒரு நாள் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு இந்த கரிமாணிக்க பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கார். அவ எல்லாரும் அப்படி கோஷ்டியா வந்துட்டு இருக்கா. அதே சமயத்தில் ஆள வந்தார். தன்னுடைய சிஷ்யர்கள் புடைசூட திருக்கச்சிநம்பிகள் ஒரு இடமா கூட்டின் போக வந்துட்டே இருக்கார். அப்படி தள்ளி ராமானுஷர் அவருடைய கோட்டியார்லாம் போயிட்டு இருக்கார். ராமானுஷருக்கு பிறந்த போது அது இயற்பெயர் அல்ல, இளையாழ்வார்னு அவருக்கு திருநாமம். இப்ப பேர் இளையாழ்வார். இப்போனா அந்த கதை நடக்கிறச்சு, இந்த யாதவ பிரகாஷர் இடத்துல காரக்ஷம் இருந்தாரோ இல்லையோ, அப்ப அவருக்கு திருநாமம் இளையாழ்வார்னு வச்சுங்கோ. ஆள வந்தார், பிரதட்சிணமா வரார். பக்கத்துல திருக்கச்சிநம்பிகள் ஒரு ஒரு சன்னிதியா அழைச்சின்னு போயிட்டு இருக்கார். ஏன்னா திருக்கச்சிநம்பிகள் மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பூவிருந்தமல்லியிலே திருவவதாரம் பண்ணி நித்தியப்படி தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கிற மைந்தவர் விசிற கைங்கிறத பண்ணா தேவப்பெருமாள் வாயத்திறந்து விட்ட பேசுவாராம். அர்ச்சா சமாதி கொலைச்சின்னு பெருமாள் பேசுவாரா? ஒத்தரடியும் பேச மாட்டார், விக்கிரகம் பேசாது. ஆனா இந்த திருக்கச்சிநம்பிகள் பண்ணிருக்கிற பாக்கியம், அவரிடத்துல தேவப்பெருமாள் நித்தியம் பேசுவாராம். அவர் தான் இப்ப மெதுவா கூட்டின்னு வந்துட்டு ஆள வந்தார். வந்தவர் அந்த தூரத்தில் இருக்கிற கோட்டியை பார்த்தார். திருக்கச்சி நம்பிகளே, அதற்குள் யார் இளையாழ்வார் அப்படின்னு வயசுல முதிர்ந்த ஞான விருத்தராய் வயோ விருத்தராய் சகலத்திலும் விருத்தரா இருந்த ஆள வந்தார். அருகில இருக்கிற திருக்கச்சி நம்பிகளை கேட்டார். அப்ப திருக்கச்சி நம்பிகள் அடையாளம் காட்டார். அதோ நெடுநெடுன்னு சகப்பான திருமேனியோடே, அகலமான திருமுதுகோடே, சிறுத்திருக்கிற இடையோடே கூட, நீண்டு இழுத்து முடித்திருக்கிற திருக்குடுமியோடே கூட அந்த சிகாவானாக ஒருத்தர் இருக்கார், வரும், அவர்தான் இளையாழ்வார் அப்படிங்கறத இவர் காட்டி கொடுத்தார். தன் கண்களை இடுக்கிக் கொண்டு ஆள வந்தார். தள்ளி பார்க்கிறார், பார்த்து கடாட்சிக்கிறார். ஆமுதல்வன் இவன் என்ன தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதல் அப்பனை என் சொல்லி மறப்பனோ. என்னுடைய வாய்முதல் அப்பன் நம்மாழ்வார் சொல்லிக்கிறார் இந்த பாசுரத்தை. இது ஒண்ணுமில்லாத வாய், கண்டத பேசின்றிருந்த நாக்கு. இந்த நாக்கல பகவான் வந்து எழுந்தருள் இருந்து அழ்வீர் 1102 பாடும் என்று சொன்னான் அல்லவா, அவனை தவிர இந்த நாக்க நான் ஒத்தருக்கும் கொடுக்க போறதில்லை என்ன நம்மாழ்வார் சொல்லிக்கிறார். என் வாய் முதல் வந்து புகுந்து என் நாமுதல் அப்பன் என் நாக்கல உட்காண்டு நம்மாழ்வார கட்டாட்சிக்கிறாராம் பெருமாள். ஆமுதல்வன் நீதான் இனிமே நம்மாழ்வார், ஆழ்வார்களுக்கு தலைவன் நீர் அப்படின்னு பெருமாள் கட்டாட்சி தரும் இல்லையோ, அத போல இப்ப ஆள வந்தார் கட்டாட்சிச்சு விட்டார் இளையாழ்வாரே. இனி நீரே சம்பிரதாயத்துக்காக இருப்பீர். கட்டாட்சித்தவர் ஒரு தரம் தேவப்பெருமாள் சேவிக்கிறதுக்கு உள்ள போனார், அவனுடைய திருவடிகளை பிடிச்சிருந்தார். அடியேந்தேவள்கிட்ட எதையுமே பிரார்த்திச்சது கிடையாது, ஏன்னா சீவையிட்டவர்கள் பிரார்த்திக்கிற வழக்கமும் இல்லை. ஆனா அப்ப பிரார்த்திக்காதவர் பிரார்த்திக்கிறார். ஆள வந்தார் தேவப்பெருமாளிடத்துல வந்து, உம்மிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறோம், இவரை தயாராக்கி சம்பிரதாயத்துக்கு தலைவராக ஆக்க வேண்டியது உம் பொறுப்பு, இந்த பொறுப்பை தேவரிய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி காவேரி கரை போட்டார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கே போய் எழுந்தருள் இருந்துட்டார். இது ஒரு பக்கம் நடந்து போச்சு. அடுத்த தடவை சொல்றேன், இது கொஞ்ச நாள் கழிஞ்சு போச்சப்போ மெதுவா திருமேனி தளர்ந்து போயிடுத்து ஆள வந்தாருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜீவித்திருக்க போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போது பெரிய நம்பிகளை அனுப்பி நீர் நேர போம், யாதவ பிரகாஷர் இடத்துல அவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு சொல்லி அவர் அங்கிருந்து இங்க கூட்டின்னு வந்துடும், அடுத்து அவரிடத்துலதான் நான் ஒப்படைக்க வேண்டும். 5 பேர் சிஷ்யர்கள் யானை யானையா நிற்கிறார். ஆனா அதை தாண்டி எங்கேயோ இருக்க ஒரு சின்ன பிள்ளைய போய் கூட்டின்னு வாங்குறார். நாம இருந்தா என்ன நினைச்சிட்டு இருப்போம், நாங்க 5 பேர் இருக்கிறச்சே எங்களை விட்டுட்டு இங்கே இருந்தா அங்க போய் கொண்டு வருது, நாங்கெல்லாம் ஆளா தெரியலையா, அடுத்த கேள்வி கேட்க முடியும். அவ அதை பத்தி நினைக்க கூட இல்லை. சுவாமி யார கட்டாட்சிக்கிறாரோ அவர் தான் அடுத்து வர வேண்டும் என்ன உடனே ஏத்துனுட்டு பெரிய நம்பிகள் அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்தார். வந்து ராமானுஷரை அழைச்சிருந்தார். ஆள வந்தார் ஆறுன்னே ராமானுஷர் தெரியாது. பெரிய நம்பிகள் வந்து ராமானுஷர் போயிட்டு வந்து இருக்கிற இடத்திலே ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து சில ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்றார். எங்க பார்த்து சொல்லுவர், சாலை கிணறுன்னு காஞ்சிபுரத்துல ஒரு இடம் இருக்கு, அங்கேருந்து தீர்த்த கைங்கரம் கொண்டு தேவப்பெருமாள் கைங்கரம் இருந்தார் ராமானுஷர். இன்னைக்கு மாமா பண்ணத்தை மருமா பண்ணுவோம், எதுக்கு சொன்னேன்னு கேக்குறேன். மாமா ஒரு கைங்கரம் பண்ணிருந்தா அதை மருமான் பண்ணணுமா? மாமா பெரிய திருமல நம்பிகள், ராமானுஷருக்கு மாமா. ஏன்னா பெரிய திருமல நம்பிகளுக்கு ஒரு மகன் மருமகன் ராமானுஷர், மற்றொரு மருமகன் தான் எம்பார். அதனாலே பெரிய திருமரமணிகள் ஆகாச கங்கையில போய் தீர்த்தம் கொண்டு திருவேங்கடமுடையான கைங்கரம் இருந்தார். மாமாவுக்கு ஏத்த மருமா, ஆனா இவர் போய் சாலக்கணத்துல தீர்த்தம் கொண்டு தேவப்பெருமாள் கைங்கிற மகிழ்ந்தார். சாமி ஒன்னே ஒன்ன வச்சுட்டு நீர் எப்பவும் சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. இன்னொன்னு சொல்லிவிடுறேன், கம்சன் தேரோட்டினாரு இல்லையோ, மருமான் கண்ணன் தேரோட்டாரு இல்லையோ, மாமா ஓட்டினா மருமா ஓட்டம், மாமா பண்ண காரியத்தை மருமகன் பண்ண முடியும். அதனால கம்சனும் தேர் ஓட்டினார், ஓட்டச்சேதான இந்த ஆகாசவாணியை வந்து சொல்லித்து. அதனால அவரும் தேர் ஓட்டிருக்கார், இவரும் தேர் ஓட்டிருக்கார். இப்ப இங்க வச்சிருந்தோம்னா சாலக்கணத்துல நித்தியப்படி தீர்த்தம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். அந்த இடத்துலதான் பெரிய நம்பிகள் போய் ஸ்தோத்தர ரத்னத்திலேருந்து சில ஸ்லோகங்களை சொல்லுகிறார். க ஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்துவ சமாசய கஹ புண்டரீக நயனஹ க புண்டரீக நயனஹ க புருஷோத்தம. யார் புருஷன், யார் புண்டரீக நயனர், யாரு ஆறான் ஒருத்தன் வைதிகனாக இருந்தால் உன் பெருமையை பேசாதல் இருப்பனா? அணுகுலாசலையோகோ கோ விசேஷ, மலைக்கும் மடுவுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன விருந்தாலும் நாராயணன் நாராயணனே. என்ன ஆளவந்தார், பல அர்த்தங்களை சொல்லியிருக்கார். இது இத்தனை எடுத்தெடுத்து இப்ப பெரிய நம்பிகள் இந்த ஸ்தோத்திரங்களை சொல்றார். ராமானுஷர் இப்பதான் முதல் தரம் காதலியே படுறது. ஆளவந்தார் யாருன்னே தெரியாது, ஸ்தோத்திரத்தனை என்னதுன்னே தெரியாது. இத்தனை நாள் யாதவ பிரகாஷத்தை தான் காலக்ஷேபம். அது மாதிரி இப்ப குணானுபவத்தை பத்தி ஸ்தோத்திரத்தனத்துல காது படுற சொல்லியோ. ஏன்னா யாதவ பிரகாஷர் அத்வைதிகள்லாம் குணத்தை பத்தி பேசவே மாட்டார், எல்லாம் நிர்குணம் பிரம்மம், அது சுத்த பிரம்மம். அதனால அதுக்கு குணத்தை பத்தி இவர் கேள்வியே பட்டதில்லை. இப்ப சட்டுன்னு குணங்களை பத்தி பாடுகிற ஸ்தோத்திரத்தனம் காதல பட்ட உடனே இது ரொம்ப இனிமையா இருக்கே, நாம இதுவரைக்கும் கேட்டதை விட இது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு தோணி பெரிய நம்பிகளிடத்துல வந்து ஸ்லோகங்கள் இனிமையாக உள்ளன, இதை சொன்னவரார், இதாலே சொல்லப்பட்ட வஸ்து ஏது காட்டுவீரா என்ன சுவாமி கேட்டார். காட்டி கூட்டி போகத்தான் அழைக்க வந்தோம், வாரும் என்ன பெரிய நம்பிகள் கூட்டிட்டு நேர ஸ்ரீரங்கத்தை நோக்கி திரும்ப போகிறார். ஆனால் அவ காவிரிக்கரை அடையறச்சேவே ஆளவந்தார் பரம வதித்து விட்டார். இவர் நேர பார்த்து அவரிடத்துல தண்ட சவரிச்சு அர்த்தங்களை கேட்டுக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாது படுத்து அப்போதே கரம்பனூர் துறையிலே காவிரி கரையிலே திருப்பள்ளி படுத்துறதுக்கு கடைசி கடன்களை பண்றதுக்கே இழப்பண்ணு வந்துட்டா. சரம விமல திருமேனியத்தான் அந்த இடத்துல கண்டார், அழுதார், புரண்டார், பாக்கியம் இழந்து போனோம் என்று மிகவும் வருத்தப்பட்டார். அப்போது கடைசி கிருத்தியங்களை பண்றதுக்கு முன்னாடி ஆளவந்தாருடைய மூன்று விரல்கள் மடங்கி இருந்தன. அது எப்படி, ஏன் விரல் மடங்கி இருக்குன்னு ராமானுஷர் கேட்கிறார். பக்கத்தில் இருக்கிறார் சொல்றார், அவருக்கு ஏதோ ஆசை, அதனாலதான் விரல் மடங்கி இருக்கு. என்ன ஆசைன்னு இவர் கேட்டார். ஒன்னும் பராசர மகர்ஷி சம்பிரதாயத்துக்காக எத்தனையோ கைங்கரியம் விஷ்ணு புராணத்தை சாதித்து செய்தார், அவருடைய பெயரை நம் சம்பிரதாயத்தில் ஒரு முக்கிய வித்வானுக்கு வைக்க வேண்டும், குழந்தைக்கு வைக்க வேண்டும் தான். சரி, ஏற்றுக்கொள்ளுகிறேன், இது நடக்கும் என்று ராமானுஷர் ஒத்துந்தார். அடுத்தது பராசரர் அன்று பண்டி இருக்கலாம், ஆனா பராங்குஷர் நாமறிய செய்தார், நம்மாழ்வாருடைய பெயர் நம்முடைய வம்சத்திலே ஒருத்தருக்கு வைக்க வேண்டும். இரண்டாவது ஆசை என்னார், சரி ஒத்துனுட்டார். மூணாவது ஆசை, பிரம்மசூத்திரத்துக்கு பழுதில்லாத ஒரு வியாக்கியான கிரந்தம் சாதிக்க வேண்டும், இது நெடுநாள் ஆசை ஆள வந்தார்க்குனார். சரி, அத்தையும் செய்கிறோம் என்று ராமானுஷர் ஏற்றுக்கொள்ள மூன்று மடங்கிய விரல்களும் நிமிர்ந்தன. அதற்கு பிற்பாடுதான் கடைசி கிருத்திய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ள போய் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிச்சு வந்திருக்கணும் இல்லையோ, ராமானுஷருக்கு இருந்த வைராக்கியம் பார்க்கணும். எப்ப ஆச்சார்தனை சேவிக்கிற பாக்கியத்தை இழந்தேனோ, இந்த பெருமாளை சேவிக்க வேண்டிய தேவையில்லை என்று ஸ்ரீரங்கத்துல கோவிலுக்குள்ளேயே போகாமல் திரும்ப காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளார், அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கார். எதுக்காக இந்த கதையை சொன்னேன்னா, இப்போ கதாபாகம் சொல்றதுக்காக அல்ல, ஆளவந்தாருடைய ஆசைப்படிதான் சீபாஷ்யம் சாதித்தார்ங்கிறதுக்காக. என்ன, அவரிடத்துல வாக்கு கொடுத்துட்டார், அதற்காகத்தான் சீபாஷ்யம் எழுதுறார். எழுதுறாருன்னா எழுதிட முடியுமா? நாம நினைச்சுட்டு போக்காண்டு எழுத வேண்டியதான், நம்ம எல்லாம் ஏதோ ஏதோ ஒரு புத்தகத்தை பார்ப்போம், பார்த்துட்டு அதை ஆங்கிலத்தில் மாத்தி எழுதிடுவோம், ஹிந்தியில மாத்தி எழுதிடுவோம், மாத்தி எழுதிடுவோம், தெரியும் தெரியாது தப்பு தவறு ஏதோ அந்த நாள்ல அப்படிலாம் கிரந்தம் எழுதிட முடியுமா? உண்மைக்கு புறம்பாக ஒரு வார்த்தை எழுத முடியாது, எத்தனையோ வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்கும், அத்தனைக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த கிரந்தத்தை சரிவர நிர்மாணம் பண்ணணும்னால் போதாயன விருத்தி கிரந்தம் வேணும், அது இருந்தா தான் இந்த புத்தகத்தை எழுத முடியும். ஏன்னா வெறும் பிரம்மசூத்திரம் போராது, சூத்திர கிரந்தத்துக்கு விருத்தி கிரந்தம்னு சொன்னோம், அதான் குறிப்பு, அந்த குறிப்பை வச்சுட்டு தான் பாஷ்யம், அதான் விரிவுரை. அப்ப சூத்திரம் ரொம்ப சுருக்கமா இருக்கும், குறிப்பு அதை விட விரிவா இருக்கும், உரை அதை விட விரிவா இருக்கும். இதுக்குதான் சூத்திரம் விருத்தி பாஷ்யம்னு மூணு சொல்லுவார்கள். இப்ப அந்த போதாயன விருத்தி கிரந்தம் வேணும்னா எங்க போய் தேட, காஷ்மீரத்தில் சாரதாதேவி ஸ்ரீபண்டாரம்னு இருக்கு, அந்த இடத்துல இருக்கு போதாயன விருத்தி கிரந்தம், ஓலச்சுவடி ரூபத்தில் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்தால்தான் மேற்கொண்டு நாம கிரந்த நிர்மாணம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டார். எங்க போறது, என்ன ஆகாய விமானமா பிடிச்சின்னு போயிட்டு இறங்கி அது எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துன்னு வந்துடுறதுக்கு, இல்ல அங்கிருந்து நீங்க போட்டு அது எல்லாத்தையும் இந்த ஒரு யந்திரம் வச்சிருக்காடு இல்லையோ அதுல கொடுத்து எடுத்தோம்னா மொத்தம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். இப்படிங்கிறப்பெல்லாம் இன்னைக்கு இல்லை, கஷ்டப்பட்டு தான் போயாகணும், கஷ்டப்பட்டு தான் கொண்டாகணும். அதனால கூரத்தாழ்வானை கூட கூட்டிக் கொண்டார், குரத்தாழ்வான் அழைத்துக் கொண்டு இருவரும் வடதேச யாத்திரைக்கு போனார்கள். அங்கு சென்று தேடி கண்டுபிடிச்சு சரஸ்வதி பண்டாரத்துக்கு போய் சேர்ந்தான். அங்க போய் சரஸ்வதி தேவி இடத்துல கேட்கிறார், எனக்கு இந்த போதாயன விருத்தி கிரந்தம் வேணும்னு. அவ சொன்னா இந்தந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும், எப்படி இருக்குன்னு பரீட்சை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விருத்தி கிரந்தத்தை தரேன். அப்ப சில வாக்கியங்கள் ஐத்ததாத்ம விதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் சிஸ்வேத கேதோ என்றும், இதித்தனி ஒன்னு நேகநாநாஸ்தி கிஞ்சன என்றும், ததேவ சோம்ய இதம் அக்ர ஆசீது ஏகமேவ அத்விதீயம் என்றும், இதுக்கெல்லாம் அத்வைத மகா வாக்கியங்கள்னு பேர். அது என்னன்னு சொல்ல போறதில்ல, இந்த மகா வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுன்னு சொல்ல அதற்குரிய அர்த்தம் எல்லாம் சொன்னார். தசையதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினிங்கிற உபனிஷத் வாக்கியம் அர்த்தம் சொன்னார். பார்த்து சாரதா தேவி, இது இத்தனையும் வியாசரின் உள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கும், ஆகையால் உம்மிடத்திலேயே அந்த புஸ்தகத்தை கொடுக்கிறோம். என்ன சரஸ்வதி தேவி புஸ்தகத்தை எடுத்து இவரிடத்தில் கொடுத்துட்டா, வாயிண்டார், வாயிண்டு தெற்கு நோக்கி குரத்தாழ்வானோட பிரயாணம் பண்ணிட்டே இருக்கார். மூணு நாளாச்சு, நாலு நாளாச்சு, அஞ்சு நாளாச்சு, மத்த பேர் விட்டுடுவாடா, என்ன இவரிடத்துல அந்த புஸ்தகம் போடுத்துன்னு வச்சுங்கோ, உயர்ந்த சிபாஷ கிரந்த புரந்தர் மூல்யோ, அப்புறம் எங்க நம்ம மதங்கள்லாம் ஆட்டங்கண்டுட போறதேங்கிற பயம். ஆகையாலே பின்னாடியே வந்தார்கள், புத்தகத்தை பிரிங்கி கொண்டார்கள். பிடிங்கு போட்டா இவரையும் தள்ளுட்டு புஸ்தகத்தை பிடிங்கு போட்டா ரொம்ப வருத்தம் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தோமே, அப்ப ஆள வந்தாரு கொடுத்த பிரதிங்க போச்சா, நம்மால் இதை பண்ணவே முடியாதான்னு வருத்தப்பட்டார். குரத்தாழ்வான் விழுந்து தண்ட சமரிச்சு பக்கத்துல அமர்ந்து, சுவாமின்னு தேவள இந்த மாதிரி சோகப்படப்படாது, தேவருக்கு திருவுள்ளமானா அந்த புத்தகத்துல என்ன இருந்ததுன்னு அடியும் ஒப்பிக்கிறேன். அச்சப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தானே புத்தகத்தையே எடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள உமக்கு என்னமா தெரிஞ்சது, தெரிஞ்சிருந்தா அங்கேயே சொல்லியிருக்க மாட்டீரோ, இவ்வளவு தூரம் வந்தோமேனா. இல்ல இல்ல சுவாமி, தினப்படி இரவு 12 மணிக்கு நிதிரைக்கு எழுந்துருன்ற சொல்லி, விடியற் கார்த்தால 4 மணிக்கு எழுந்துருவோம் இல்லையோ, திருவடிய வருடி அப்புறம் நித்திரைக்கு அவரை அனுப்பிச்சுட்டு அந்த 12 4 மணி வரைக்கும் இருக்கிற அவகாசத்துக்குள்ளே இந்த புஸ்தகத்தை புரட்டினேன், அதுல ஏதோ ஞாபகம் இருக்கு விண்ணப்பிக்கிட்டமான அழ்வான் கேட்டார். சரி சொல்லும்னு ராமானுஜர் சொன்னார். முதல் பக்கத்துல அகாரத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி பக்கத்துல முடிஞ்சிருக்கிற எழுத்து வரைக்கும் தலைகீழ் ஒப்பித்தார், ஒன்னு கூட மிச்சம் இல்லாம. சுவாமி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கூரத்தாழ்வான கட்டி தழுவிக்கொண்டு, உம்மை பெற்றோமோ நாம் பாக்கியம் பண்ணினோம், இல்லைன்னா இது யாருக்கு தெரிஞ்சிருக்க போறது, ராத்திரி கிடைச்ச 4 மணி நேரத்துக்குள்ள அந்த கிரந்தம் முழுக்க மனசுல போகணும்னால் அது போனது ஆச்சரியம் இல்ல, அது போனது என் வைபவத்தாலே அல்ல, ராமானுஜ திருவடி சம்பந்தத்தாலேன்னு அவர் உண்மையா நினைச்சிருந்தார் பாருங்க, அதுதான் கூரத்தாழ்வானுக்கு இருந்த பெருமை. மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக்கடத்தன் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன், பழியக்கடத்தும் இராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியக்கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே அமுதனார் தெரிவிக்கிறார். நாளை கூரத்தாழ்வான் அவர்தான் அர்த்தத்தை எல்லாம் தெரிவித்தார். திரும்பி வந்துட்டு தான் ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் நிர்மாணிக்கப்பட்டது. சுவாமி விஷயங்களை சொல்லிண்டே இருப்பார், ஆழ்வான் தான் அதை எழுதுவர். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான செய்தி நாம தெரிஞ்சுக்கணும், ஏன் இவரே எழுத மாட்டாரன்னா, ராமானுஜர் எழுதினது கிடையாது, அவர் விஷயங்களை சொல்லத்தான் சொல்லுவர், ஆனா அதற்கு வேண்டிய சொற்களை போட்டு எழுதினது கூரத்தாழ்வான் தான். அது எழுதினாருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், போதாயன விருத்தி கிரந்தத்தில் இருக்க வேண்டிய மேற்கோள் எல்லாம் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும்னா அது ராமானுஜருக்கு தெரியாது, அது கூரத்தாழ்வானுக்கு தான் தெரியும். தெரியாதுன்னு ஏன் சொல்றேன்னா, ஆழ்வான்னு சொல்லி ராமானுஜருக்கு அத்தனை தெரியும், அது தெரியாமல்ல, ஆனா நேர அதை படிச்சு பார்த்து ஞாபகம் வச்சுருக்கிறது கூரத்தாழ்வான் இல்லையோ, அதனால அவரை வைத்தே தான் அத்தை எழுதியிருப்பார். அதனாலே ஆழ்வானே தான் மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தையும் எழுதினார்னு சொல்லுவார்கள். ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது பிறந்தது எதற்கு, அதைத்தான் கீழே பார்த்தோம், பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தை தப்பு தப்பா அவரவர்கள் மதிவிகற்பாலே எங்கேயோ கொண்டு போய் போட அதத்தனை சரிப்படுத்தி, இதோ இதுதான் பிரம்மசூத்திரத்தின் அர்த்தம் என்று ஸ்ரீபாஷ்யத்தாலே தெரிவித்தார். இதுல இருக்கக்கூடியது 545 சூத்திரம், பிரம்மசூத்திரத்திலே 545 சூத்திரங்கள், 156 அதிகரணங்கள், 16 பாதங்கள், 4 அத்தியாயங்கள். 4 அத்தியாயம் பிரம்மசூத்திரத்திலே, அதாவது முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம், இது ரெண்டும் பிரம்மமே ஜெகத்காரணம்னு சொல்லும். அடுத்து 3வது அத்தியாயம், எது பகவான் அடைவதற்கு உபாயம்னு சொல்லும். 4வது அத்தியாயம், எங்கு அடைய போகிறோம்னு சொல்லும். அதனால இந்த 4 அத்தியாயங்கள் தான் பிரம்மசூத்திரம். ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒரு பாதத்துக்கும் பல அதிகரணங்கள் இருக்கும், அது மொத்தம் 156 அதிகரணம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதிகரண சாராவளி அப்படின்னு வேதாந்த தேசிகன் கிரந்தம் பண்ணிருக்கார். ஒரு அதிகரணத்துக்கும் எது சாரம், இதுதான் சாரம் அப்படின்னு அந்த கிரந்தத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த சூத்திரங்களை பத்தி கணக்கு சொல்லியிருக்கார். 545 சூத்திரம்ங்கிறது விசிஷ்டாத்வைதத்தின்படி, அத்வைதத்தின்படி 555 சூத்திரம், அது 545 அல்ல. அதனால அவர் 555 எழுதினார். இந்த தேசிகனை எழுதினார் சௌத்ரி சங்கியா சுபாஷிஹி. சூத்திர கணக்கு வேணும்னா சௌத்ரி சங்கியா சூத்திர சங்கை சுபாஷிஹி, சுபாஷின சுபாஷ எழுதிங்க, எழுதினா ஷூங்கிறது அஞ்சு, யா ரா லா வா ஷா அஞ்சு ஒல்லியும், அஞ்சும் போட்டுங்கோ. ப ப ப ப ப நாலொல்லியும் போட்டுங்கோ. மறுபடியும் ஷ சுபா ஷீஹி ஒல்லியும், அந்த ஷாக்கு அஞ்சு போட்டுங்கோ, 545. அதனால சௌத்ரி சங்கியா சுபாஷீகின்னு சொல்லுவார்கள். இப்படி 156 அதிகரணங்கள், 545 சூத்திரம் இருக்கிற கிரந்தத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான பாஷ்யம் சாதித்தார். அந்த பாஷ்யம் எல்லாரும் தான் எழுதியிருப்பாளே, இவர் மட்டும்தான் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினாரானா, ராமானுஷருக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. என்னவெனில், அவர் வெறும் சம்ஸ்கிருத வேதாந்தத்தை மட்டும் படிச்சுட்டு இதை எழுதலை. பின்ன எதை மற்றொரு கைவிளக்காக கொண்டார்னால், அழகிமணவாள பெருமாள் நாயனார்ங்கிற ஆச்சாரியன் ஒரு இடத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். பாஷ்யக்காரர்னா ராமானுஜர். இது கொண்டுனா 4000 திவ்ய பிரபந்தங்களை கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். இந்த சூத்திர வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, ஒரு பக்கம் பிரம்மசூத்திரத்தையும் வேதாந்தத்தையும் வச்சுப்பர், மற்றொரு பக்கம் ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்களை வச்சுப்பர். இந்த ரெண்டையும் கோர்த்து கோர்த்து தான் ராமானுஜர் அர்த்தமே சொல்லுவர். இந்த லாபம் மத்த ரெண்டு பேர் கிடையாது. அப்ப சங்கரர் வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னா ஆழ்வார் பாசனம் கிடைக்குமா? மத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்காருன்னா ஆழ்வார் பாசனம் கிடைக்குமா? அந்த ரெண்டு சம்பிரதாயத்திலுமே வேற பிரபந்தங்களே கிடையாது. சம்ஸ்கிருத வேதம் மட்டும்தான் உண்டு. ஆனா இந்த சம்பிரதாயத்துல தான் திராவிட வேதம் இருந்தது. தேசிகன் தெரிவித்தது, தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே, சாஸ்திரத்தை வாசிச்சு புரியாம திண்டாடின இடத்துல எல்லாம் தமிழ் வேதத்தை படிச்சுதான் அர்த்தமே தெரிஞ்சுட்டேங்கிறார். அதனால இவ்விரண்டையும் இரண்டு கைகளிலே கொண்டு ஒன்றாக திரித்து ராமானுஷர் எழுதினார். இதையே அமுதனாரும் தெரிவித்தார். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கெப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தெரித்த திருவிளக்கே தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமணி ராமானுஷன். ஒரு திரி போட்டு ஏத்தினா சுமாரா மூணு மூணுன்னு எரியும் விளக்கு. அத ரெண்டு பிரியா போட்டு ஒரு சுத்து சுத்தினோட நன்ன எரியும் இல்லையும். அத போலத்தான் இந்த பக்கம் சம்ஸ்கிருத வேதாந்தம், இந்த பக்கம் திராவிட வேதாந்தம், இரண்டையும் சேர்த்து உயர்ந்த திரியாக போட்டுத்தான் ஸ்ரீபாஷ்யம் என்னும் விளக்கை ராமானுஷரே சாதித்தார். அதில் இல்லாத அர்த்தங்கள் அல்ல, சகலார்த்தங்களே நமக்கு கொடுத்து போனார். அப்ப ஒரு பக்கத்தில் ராமானுஷருடைய பெருமை என்னான்னு பார்த்தால், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் அனுகிரகித்து வைதிக முறை மாறாமல் சரிவர ஸ்தாபித்துக் கொடுத்தார். வேதமார்க்க பிரதிஷ்டாபனா பண்ணினார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய, இந்த சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் குழந்தை பிறந்தாலே இதை போட்டுருவார். ஸ்ரீ உவே போட்டுக்கிறோமோ இல்லார், ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய, உபே வேதாந்தாச்சாரியராய், சாந்த சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய், அஸ்மத் பிராபிய பிராபக பூதராய் எழுந்துருளி இருக்கும் சுவாமியினுடைய தேனேமலரும் திருவடி தாமிரர்களுக்கு அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டனிட்டு செய்யும் விண்ணப்பம் உபயகுசலோபரி. பத்திரிகையில பாதி முடிஞ்சு போடும். இது மூச்சு விட்டு எழுதுறதுக்குள்ள அப்புறம் விஷயம் என்ன இருக்கும்னா, நாளைக்கு வரேன். இத்தனை நாள் ஏதோ ரொம்ப எழுதியிருந்தாரே, கடைசியில என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா செய்தி ஒரே வரியில முடிஞ்சு போடும். ஆனா இந்த முன்னாடி இருக்கிறது விட்டுடவே கூடாது, கோபம் வந்துடும் அந்த பக்கம் போறவருக்கு. அது எப்படி என்னுடைய விருதுகள்ல ஒன்ன நீ குறைச்சிருப்பே அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல முதல்ல போடுறோம் இல்லையா, ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியன்னு போடுறோம் இல்லையோ, இதை நம்ம போட்டுக்கிறோம்னா அது ராமானுஷரிட்ட பிச்சை. ஏன்னா இந்த ஸ்ரீமத் வேத மார்க்கத்தை நன்றாக ஸ்தாபித்து உபய வேதாந்தத்தையும் மிக உயர்த்தியாக கொண்டு வந்து இன்னைக்கும் நாம் அவற்றை கேட்டும் பாசித்தும் பூசித்தும் கழிக்கும்படிக்கு சுவாமிதான் நமக்குன்னு ஆக்கி கொடுத்தார். அப்ப ஒரு பக்கம் ஸ்ரீபாஷ்ய நிர்மாணம் பண்ணினாருங்கிறது அவர் பெருமை. எத்தனையோ பேர் வேதாந்திகளா இருந்திருக்கலாம். சுவாமி வேதாந்தி அவ்வளவுதானா? வேதாந்தினாலே அவருக்கு தான் உண்டு, தம் பிரம்மம் உண்டு, இதுதான் தெரியும். ராமானுஷருக்கும் அவ்வளவுதான் தெரியுமோ? தனக்கும் தன் பிரம்மமும் தானோன்னா இல்லையே, அந்த பிரம்மத்தை சரிவர உணர்ந்தவர் இல்லையோ. அதனால மொத்த ஆத்மாக்களும் பிரம்மத்தின் சொத்து என்று தெரிந்து கொண்டு இவ்வாத்மாக்கள் அனைவரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், அவன் ஆறும் பிறந்திருக்கட்டும் எங்கும் பிறந்திருக்கட்டும் பகவானு கூறியவன் அப்படிங்கறத நன்னா ஸ்தாபித்துக் கொண்டு அதுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணி வைக்கணுமோ அத்தனையும் செய்தார். அவர் அவதரித்ததே ஆதிசேஷனுடைய அம்சமாக, பஞ்ச ஆயுதங்களே வந்து பிறந்தார்கள். அடையார் கமல தளர்மகள் கல்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் ராமானுஷ முத்துந்தாயில தெரிவிக்கிறார். கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உடையார் புரிசங்கமும் மொண்ணும காப்பதற்கென்னும் செய்ய ராமானு ருஷிய முனியாயினான் தெரிவிக்கிறார் ஒன்று. அப்ப பஞ்சாயுதங்களும் சேர்த்து பிறந்தன. ஆதிசேஷனே வந்து பிறந்தார். கைங்கரியம்னாலே ஆதிசேஷன் இல்லையா? என்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்னால் மறுபடியும் எங்க தமிழ் பாசுரத்தின்படியோ நிவாச ஆச பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதி சரீர பேதைஹி தவ சேஷதாங்க தேகின்னு ஆளவந்தார் சொன்னபடிக்கு எல்லா கைங்கரத்தையும் ஆதிசேஷன் பண்றார். அவரே ராமானுஜர்னா பண்ணாத கைங்கரியம் இருந்திருக்க போறதா? ஒரு கைங்கரியம் வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணது, மற்றொரு கைங்கரியம் உலகோர் அனைவரும் பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தீராத காதலோரே அனைவருக்கும் நல்லத்தை எடுத்து சொன்னது. போகாத திவதேசம் இல்லை, வடக்கு கோடியிலிருந்து தெற்கு கோடி வரைக்கும் அத்தனை இடத்துக்கும் போயிருக்கார். ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலவ், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமஞ்ச, பதரி, நாராயணம், நைமிஷம், ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக, மதுரா, அயோத்தியா, கயா, புஷ்கரம், சாலக்ராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி. ஒரு ஒரு இடத்துலையும் போய் ஆனந்தமா கைங்கிரம் பண்றாராம். திருவரங்கத்திலேயாகட்டும், திருவேங்கடத்திலேயாகட்டும், காஞ்சிபுரத்திலேயாகட்டும், திருநாராயணபுரத்திலேயாகட்டும், சிம்ஹாச்சலத்திலேயாகட்டும், ஸ்ரீகூர்மமாகட்டும், சாலக்ராமமாகட்டும், பதரியாகட்டும், நைமிஷாரண்யமாகட்டும், புஷ்கரமாகட்டும், துவாரகையாகட்டும், பிருந்தாவனமாகட்டும், எங்கு சென்றாலும் சுவாமி புகழ் பாடுகிறார்கள். எங்கு போய் ஆங்காங்கு ஒரு ஒரு கைங்கரியத்தை நிகழ்த்தினார், அது அவருக்கு இன்னொரு தனிப்பெருமை. உலகோர் வாழ வேண்டும்ங்கிறதுக்கு உழைத்தார், ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்தாபித்து கொடுத்தார், திவ்வதேசங்களுக்கு கைங்கரியம் பண்ணினார். இப்படி ஒரு ஒரு பெருமை ராமானுஜருக்கு இருக்கு இருக்கு. இதெல்லாத்தை விட என்ன அவருக்கு பெருமைன்னா, அவர் சொன்னா மோட்சம் போலாம், இதுதான் பெரிய பெருமை. மற்ற பெருமைகள் இருக்கோ இல்லையோ, சுவாமி பார்த்து வைகுண்டத்துக்கு போனுட்டால் நிக்க வேண்டாம், அடுத்தது அங்க போய் நுட வேண்டிதான். அப்படி கூட நடக்குமான நடந்ததே. இப்ப சில சில திவ்வதேச தெம்பெருமான்கள் ராமானுஜருடைய பெருமை எப்படி வெளியிட்டார்கள் சொல்றேன். கதை சொல்லுவதற்காக ராமானுஜ வைபவம் பேசப்படுவதில்லை, உண்மையிலும் உண்மை. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருச்ச புதமுச்சதே எதிராஜோ ஜெகத்குரு நாத்திர சம்சயா ச ஏவ சமுத்தர்த்தா நாத்திர சம்சயா. கூறத்தாழ்வான் ஒரு தடவை காவிரி கரையில உட்கார்ந்துருந்தார், சுத்தி சிஷ்யர்கள்லாம் இருந்தாலும். அப்ப கேக்குச்சே, இன்னைக்கு லோகத்துக்கே ஆச்சாரியன் யாரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஆழ்வானுக்கு மனசு பொறுக்கல. ராமானுஜர் வாழற காலத்துல யாரா இருக்கலாம் ஒருத்தர் கேட்கிற அளவு போயிடுதா உலகம் என்ன நினைச்சது. காவிரியில போய் கழுத்தளவு ஜலத்துல இறங்கினார், இறங்கி கைய தூக்கிட்டு சத்தியம் பண்ணாரா, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு, இதோ சத்தியமிட்டு சொல்றேன் எதிராஜர் தான் ஜெகத்குரு, ச ஏவ சமுத்தர்த்தா நாத்திர சம்சயா, அவர் ஒத்தர் தான் இந்த சம்சாரிகளை இந்த சேரும் ஜெகதியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், இதுல எந்த சந்தேகமும் இல்லை என்ன பிரதிஜையிட்டு சொல்லியிருக்கிறார். அதனாலே சுவாமி பார்த்து தான் மோட்சத்தை கொடுக்கிறார். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு பேரே கொடுத்தார்கள். விஷ்ணுலோகமாகற மணிமண்டபத்துக்கு போக வழி காட்டுறார். இது ஆர் இந்த ஒரு பெருமையை, இந்த ஒரு உரிமை யார் கொடுத்தார்கள் என்றால் திருவரங்கநாதன் தான் கொடுத்தார். இப்போ சில கதைகள் மட்டும் சொல்றேன். ஸ்ரீரங்கத்து பெருமாள் என்ன பண்ணார், திருவேங்கடத்து பெருமாள் என்ன பண்ணார், காஞ்சிபுரத்து பெருமாள் என்ன பண்ணார், திருநாராயணபுரத்து பெருமாள் என்ன பண்ணார், திருமாலின் சோழமலை அழகர் என்ன பண்ணார், திருக்குறுங்குடி பெருமாள் என்ன பண்ணார். ஒரு ஆறு கதை சொல்றேன், நிறைய நாழி இல்ல, மூணு நிமிஷம் சொல்றேன். என்ன எத்தனை நாழி சொன்னாலும் அதே கதை தான். ஸ்ரீரங்கத்து பெருமாள் ராமானுஜர் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ளார். அப்ப அவர் அழைத்து கையில பொறுப்பு தரார், உடையவர் நீர் தான் இனி நித்த விபூதி லீலா விபூதி ரெண்டையும் உடையவர், நீர் பார்த்து ஆருக்கு மோட்சம் கொடுக்கிறீரோ அவருக்கு தான் மோட்சம். இது அப்போதே கொடுத்தார். பங்கு உத்தரத்தன்னைக்கு ராமானுஜர் பெருமாள் திருவடிய பற்ற மறுபடியும் ஒரு தடவை ராமானுஜர் இதே வைபவத்தை பிரார்த்தித்து பெற்றார். அதனாலே ஸ்ரீரங்கத்து பெருமாள் கொடுத்ததுதான் முதல் உரிமை, நீர் தான் உடையவர், நீர் பார்த்து ஆற மோட்சத்தை கொடுக்கிறீரோ கொடு. அதனாலதான் இன்னைக்கும் தேசிகன் தன்னுடைய கிரந்தத்தில் எதிராசக்தி சொல்லும் போது இதம் அகில தம கரிசனம் தரிசனம் நம திராத்தம் சமயக்கு யதீந்திரைஹி. சில பேர் வந்து உங்க ராமானுஜருடைய சம்பிரதாயம் புதுசு அப்படின்னு புகார் பண்ணலாம். சுவாமி பதில் சொல்ற அளவு, இப்ப நாங்க புதுசா இருந்தா உங்களுக்கு என்ன, பழசா இருந்தா உங்களுக்கு என்ன, இப்ப போய் தங்கம் வாங்க போறோம், புது தங்கமா பழைய தங்கமா இப்படின்னு யாரும் கேட்பாளா, தங்கம் தங்கம், அது புது தங்கமா பழைய தங்கமானு பார்க்க வேண்டாம். அதுக்கு அவர் சொல்றார், இதை எங்க நீங்க உரசனமோ உரசி பாருங்க, விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது தங்கம், தங்கம் வாங்க போறச்ச பத்திர மாத்து தங்கமா, 24 22 18 முன்னாடியில 24 இருந்தது, அப்படி 16 கொண்டு விட்டான். இனிமே எத்த வாங்க போகணும்னாலும் 16 தான். லோகமே இந்த மாதிரி கலப்படத்துல இருந்துச்சே, வேற எங்க போறோம். அதனால இப்ப தங்க, ஏன்னா இந்த சாஸ்திரத்தில இருந்து ஆழ்வார்கள் இருந்து வசத்தியான தங்கம் தான் பெருமாளுக்கு திட்டாந்தம் எழுதி வச்சுட்டு போனா. இந்த காலத்துல என்ன பயமா இருக்குன்னா, அவ சொன்ன உதாரணத்தை சொல்றதுக்குள்ளே எது உதாரணமா இருந்தோ அது மட்டமா படுத்துப்போ, இது அதை சொல்லிட்டீங்கன்னு இந்த மாதிரி தங்கம் தான் பெருமாள் நினைச்சுக்க போறான்னு தான் தோணும். ஏன்னா அந்த நாள்ல இப்போ ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவம் இருக்கும் இல்லையோ, ஆத்மா அடிமை, ஆத்மாவுக்கு அடிமை எப்படின்னா புஷ்பத்துக்கு மனம் போலே ரத்தனத்துக்கு ஒளி போலே ஆத்மாவுக்கு அடிமைன்னா. இன்னைக்கு நெஜ புஷ்பத்தையே காணும் மனத்துக்கு, காகித புஷ்பமா போச்சு, நெஜ கல்லையே காணும், அதே கண்ணாடி கல்ல வச்சுருக்கா அதுல ஒளியும் காணும். இப்ப அதையே இதுக்கு நம்ம திஷ்டாந்தமா சொன்னா, சுவாமி புஷ்பத்துல எப்படி மனம் இல்லையோ ரத்தனத்துல எப்படி ஒளி இல்லையோ அத போல ஆத்மாவிலையும் சேஷத்தம் இல்லை, அதைத்தானே நீங்க சொல்ல வந்து இருந்துடுவா. அதனால அந்த திருஷ்டாந்தத்தை நீ சொல்றதுன்னா அதுவே இருக்குமாங்கிறது தெரியல. அதுக்காக சொல்ல வந்தேன், ஸ்ரீரங்க தெம்பெருமான் தான் இவருக்கு அத்தை ஒப்படைத்தார். ஒப்படைத்து நீர் பார்த்து ஆரை அனுப்பி வைக்கிறீரோ அவருக்கு மோட்சம் உண்டு. இது ஸ்ரீரங்கநாதனே சொன்னது. அதனாலதான் அன்று தொடங்கி இன்னு வரைக்கும் அவரையே நாமும் பற்றி இருக்கிறோம். அதான் தேசிகன் தெரிவித்தார். இந்த சம்பிரதாயம் புதுசுன்னு சொல்ல வேண்டாம், உரை கல்ல வச்சுங்க. வேதம் தான் உர கல், தங்கம் விசிஷ்டாத்வைதம். உரைச்சு பாருங்க, பத்திரமாத்து தங்க மாதிரி தான் வாங்கிக்கோங்க, வாண்டான்னு தூக்கி போட்டு போங்க. வேதம் என்னும் உரை கல்லில் உரைத்தா தான் தெரியும். மத்த சம்பிரதாயத்தை கொண்டு வேதம்ங்கிற உரை கல்ல உரைச்சு பாருங்க, இருந்ததுன்னா எடுத்து போறோம், இல்லைன்னா விட்டு போறோம். இதைத்தான் நிஷ்கர்ஷ நிகஷம்னு சொல்லுவார்கள். அதை நாம உரைத்து பார்த்து தங்கம் இதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதனால புதியதாக தோற்றலே, ராமானுஷருக்கு தான் இதை வளர்த்தாருங்கிறதுக்காக நம்பெருமாள் பேர் கொடுக்கிறார். இதை நாம இப்ப ராமானுஜ சித்தாந்தம் ராமானுசித்தாந்தம்ங்கிற மொழி, இது யார் பேர் வச்சாள்னா நம்பெருமாளே தான் வச்சார். எம்பெருமானார் தரிசனம் என்னே, இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர். இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா, தரிசனத்தை ராமானுஷர் தோற்றுவிக்கவில்லை, வளர்த்து கொடுத்தார். இந்த தரிசனத்தை ராமானுஷர் தான் வளர்த்தார். அந்த நன்றி மக்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையோ, அதுக்காகத்தான் ராமானுஜ சித்தாந்தம் என்று நம்பெருமாளே பேர் வைத்தாராம். அதனால இந்த சித்தாந்தத்துக்கு பேர் வந்தது. நம்பெருமாள் என்னைக்கு ரொம்ப ராஜா, அவர் தான் இஷ்டத்துக்கு எதை வேணா பண்ணிடுவார். பண்ணிவிட்டாருன்னா மற்ற பேர்லாம் அவர் சொன்னபடிதான் கேள்விட்டு இருக்கணும். ஏன்னா அது பிரதான தேவதேசம் இல்லையோ, அவர் என்ன பண்ணிவிட்டாரோ எல்லா சொத்தும் அவர்கிட்ட தான் இருக்கணும். எல்லாம் தொண்ட நாட்டில் அவதரிச்சவா, பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசி ஆழ்வார், திருக்கட்சி நம்பிகள், தேசிகன், ராமானுஷர், எம்பார், கூரத்தாழ்வார், முதலியாண்டான், நீ எத்தனை பேர் வேணும்? இவா இத்தனை பேரும் தொண்ட நாட்டில் அவதரிச்சுவா, ஒத்தரான இருந்தாள் பத்தில, எல்லாம் சீரங்கத்து போட்டா. ஏன் சுவாமி இங்கே ஒத்துருமே இல்லையேன்னா, சேராதன உழவோ பெரும் செல்வர்க்கு, ரொம்ப செல்வந்தனா இருந்தா சொத்து அவங்கிட்டே தான் சேரும், ஏழையா இருந்தா ஏழையாண்டே போக வேண்டியதான், பணக்காரனா இருந்தா பணக்காரனாண்டே போக வேண்டியதான். இந்த திருவரங்கத்து பெருமாள் பெரும் பணக்காரர், எந்த ஊர்ல எந்த நல்லது இருந்தாலும் இங்க ஒன்று அந்தந்த பெருமாள் கஷ்டப்பட்டு அந்த சொத்தை வளர்த்திருப்பா. வளர்த்துட்டு எங்க கொடுக்கணும்னா தேவகி வளர்த்து யசோதரை கொடுத்தாப்புலதான், இவ வச்சுக்க முடியாது. அத போல தொண்ட நாடு பெறத்துக்கு தான் தெரியும், அதுக்கு பாக்கியம் வளர்க்கிற பாக்கியமே கிடையாது, மொத்தம் சோழ நாட்டுக்கு தான் லாபம் கிடைக்கும். அதனால திருவரங்கநாதனிடத்துல தான் எல்லாரும் போய் சேர்ந்தார்கள். பொன் அரங்கம் என்னில் மயலே பெருகுமி ராமானுஷன், ராமானுஷருக்கு அரங்கம்னு சொல்லிட்டா போருமா, அவர் உள்ள நிற்காது, தள்ளாடி உருகி போய் விடுகிறார். எத்தனைக்கெத்தனை பரம வேதாந்தியா இருந்தாரோ அத்தனைக்கத்தனை பரம பக்தர் அவர். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா வேதாந்தின்னு சொல்லிட்டாலே ஒரு வரட்டுத்தனம் வந்துடும். அவன் வேதாந்தத்தை படிச்சுட்டு எல்லாம் பிரம்மம் இப்படின்னு சொல்லிடுவனே தவிர ஒரு துளி ஈரம் மனசுல இருக்கவே இருக்காது. ஆனா ராமானுஷருக்கு என்ன ஒரு சேர்க்கை வந்ததுன்னா, பரமஜானியாகவும் இருந்தார், பரம பக்தராகவும் இருந்தார். ஏனால் ராமானுஜ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி வைதிக முறைப்படி கேவல ஞானத்தாலோ கேவல பக்தியாலோ மோட்சம் அல்ல, பக்தி ரூபாபன்ன ஞானத்தாலே மோட்சம். உபாசனம்ங்கிறது எதுனால் ஞானம், ஞானம் முதிர்ந்த பக்தி, அதாலதான் மோட்சமே தவிர கேவல கர்மத்தாலே கேவல ஞானத்தாலே மோட்சம் அல்ல. அதத்தான் மதிநலம் அருளினன் அழ்வார் சொன்னார். மதின ஞானம், நலம்னா பக்தி, மதிநலம்னா பக்தி ரூபாபன்ன ஞானம்னு அர்த்தம். அதனாலே சுவாமிக்கு ரெண்டு கையில ரெண்டு, இந்த பக்கம் ஞானம், இந்த பக்கம் பக்தி. இவ்வளவு தூரம் வேதாந்தத்துக்கு பாஷ்யம் எழுதி கரடுமுரடான வாதங்களை வச்சு ஜெயிக்கிறார் இல்லையோ, அவர் ஒரு தடவை நடந்தது சொல்றேன், இது நமக்கு சிரிக்கிறதா அழறதானே தெரியாது. ஒரு நாள் பெரிய பெருமாளை சேவிக்கத்து போனார், போனா முகம் ரொம்ப வீங்கி போய் ஜவ ஜவான்னு சவந்து இருந்துதான். என்ன பெரிய பெருமாள் முகம் என்ன மாதிரி ஆயிடுத்து, ஜலதோஷம் பிடிச்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டான். ஆருக்கு? ரங்கநாதருக்கு. சேனிச்சிருக்காரு இல்லையோ, இந்த சேனிச்சிருக்கிற விக்கிரக பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சு கொடுத்துன்னு ராமானுஜர் கொண்டு யாரோ என்னமோ தப்பா அம்சி பண்ணிருக்கேன், ஏதோ கண்டரோல பண்ணதுல தப்பான பதார்த்தம் கொடுத்திருக்கு, அதனாலதான் பெருமாளுக்கு ஜலதோஷம். கூட இந்த சிஷ்யா எல்லாரையும் கூட்டு நிறுத்திட்டார். நிறுத்திட்டு யார் யார் என்னென்ன சமர்ப்பிச்சிருந்தார், நான் இல்லே நான் இல்லேன்னுட்டா எல்லாரும். முதலி ஆண்டான் முன்னாடி வந்தார். பாதுகே யதி ராஜஸ்ய கதையந்தி அதாக்கியா தஸ்ய தாசரதே பாதவ் சிரசாதாரயாம்யம். ராமானுஜருக்கு மருமகனாய் அவருக்கு தண்ட பவித்திரங்களை போல இருந்த முதலியாண்டான் அவர் வந்தார். சுவாமி அடியன்தான் சமர்ப்பிச்சேன். என்ன சமர்ப்பித்தேன்னு ராமானுஜர் கேட்கிறார். தத்யானதம் சமர்ப்பிச்சேன். அது ஒண்ணு தப்பு இல்லையே, அது ஜலதோஷம் எல்லாம் பிடிச்சிடாதே, வேற என்ன கொடுத்திருந்தார். கண்ணனுக்கு நாகப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருந்தேன், கண்ணன் தான் பெரிய பெருமாள்னு திருப்பாணாழ்வார் பாடினார், கொண்டல் வண்ணனை கோவல் நாய் வண்ணை உண்ட வாயன்னுட்டு, அதனால நாகப்பழம் சமர்ப்பிச்சேன். அதுவும் தப்பில்லையே, அதனாலேயும் ஒன்னும் ஜலதோஷம் பிடிச்சிடாதே, ரெண்டையும் தனித்தனியா தானே கொடுத்திருந்தார். இல்ல இல்ல, ஒரு இலையில ரெண்டையும் வச்சு சமர்ப்பிச்சேன். அதுதான் தப்புன்ட்டு, தத்யோனத்தோட நாகப்பழத்தை சேர்த்து வச்சா ஜலதோஷம் பிடிச்சிருமா, இது வைத்திய சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீர் ரெண்டையும் சேர்த்து கொடுத்தீரோ இல்லையோ பெரிய பெருமாளுக்கு ஜலதோஷம் பாரு அப்படின்னு அந்த நாள்ல பெரிய வைத்தியர் கருட வாகன பண்டிதர்னு பேர். அந்த கருடவாகன பண்டிதர் தான் திவ்ய சூரி சரித்திரம்னு எழுதியிருக்கார். அதுதான் நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களுடைய சரித்திரம். அந்த பண்டிதரை கூட்டு, நீர் உடனே கஷாயங்காச்சும்னார் ராமானுஜர். யாருக்குன்னார் அவர், பெரிய பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதனால உடனே கஷாயங்காச்சும்னா. அவர் புரியல, பெரிய பெருமாளுக்கு எல்லாம் நாங்க கஷாயம் எல்லாம் கொடுக்க முடியுமா? அவரே விக்கிர ரூபத்துல பிரம்மம், அவர் கொடு கஷாயங்காச்சும், கொடுத்தாத்தான் சரியாகும். கஷாயம் காய்ச்சி தானே கொண்டு போய் அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுத்து சாப்பிச்சு இப்பதான் சரியா போச்சு அப்படின்னு ரொம்ப திருப்திப்பட்டான்னு ஒரு பரம்பரையில இருக்கு. இவரா அந்த வேதாந்தத்துக்கு பாஷ்யம் பண்ணான்னு நமக்கு சந்தேகப்படும். ஒரு பக்கத்திலே பிரம்மம் 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 ஐததாத்ம விதம் சர்வம்னு எங்கேயோ பேசுறது, இன்னொரு பக்கத்துல அந்த பிரம்மம் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறச்சே ஜலதோஷம் பிடிச்சிருந்து சொல்றாருன்னா, இது பக்தி ரூபாபன்ன ஞானம். ஒரு பக்கத்துல ஆழ்வார் பாசரம் இருக்கிறதுனால இப்படி உருகிறார், மற்றொரு பக்கத்திலே பிரம்மசூத்திரம் இருக்கிறதுனால பெருமிதத்தோட நிற்கிறார். இரண்டும் சுவாமிக்கு இருக்கிற இயல்புங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே ஒரு ஒரு நாளும் உள்ளுக்குள்ள பிரசாதம் போகுமா, பிரசாதம் போட்டு வெளியில போற சொல்லு, நிறைய பிரசாதம் ஸ்ரீரங்கத்தை சமர்ப்பா, உள்ள போகும், கால் மணி மணி சேவிக்கிறா, ஆ எடுத்து அமிசெய்தாச்சு, வெளியில போறது, வெளியில போறச்சே போற பிரசாதத்தை திறந்து பாப்பறான், திறந்து பார்த்துட்டு அது குறையுமா? பெருமாள் ஒன்னும் எடுத்துக்க மாட்டார், போனா திரும்பி போயிடும் இல்லையோ, அது குறைஞ்சிருந்த அப்படியே பரிசாரக்கிறன் நிறுத்தின்றார். அழைச்சிட்டு நேர பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ள போய், நானும் மூணு மாசமா பார்த்துட்டு இருக்கேன், நித்தியம் ஒரே ஒரு படி கூட அரிசி குறையவே இல்லை, யசோத உனக்கு என்ன ஊட்டி விட்டு மொசு மொசுன்னு திருமையை ஏத்தி வச்சிருக்கா, அத கடைசியில நான் வந்து இந்த கோவில் நிர்வாகத்தை பார்த்து உன்னை இழைக்க பண்ணுட்டேங்கிற பேர் எனக்கு வேண்டாம், ஒழுங்கா அமைதி செய்வாய் என்ன அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார்னு எழுதி வச்சிருக்கா. இந்த பெருமாள் சாப்பிட போறாரா, இல்ல அன்னைக்கு கொடுத்த யசோதை இன்னைக்கு இருக்கிற பெரிய பெருமாளா, அன்னைக்கு விபவாவதாரத்துல வெண்ணெய் சாப்பிட்டவர் இன்னைக்கு இங்கான சாப்பிடுவாரா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? எங்களுக்கே தெரியறது என்ன? அதனாலதான் நாம நாமா இருக்கோம், அவர் அவரா இருக்காரு. அவர் ஏன் அப்படி இருக்காருன்னா, இதெல்லாம் அவருக்கு தெரியாததுதான் காரணம். நாம மகாஜானிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதனாலதான் நமக்கு ஞானிகள் பட்டம். என்னைக்கு ஒரு பக்தனா இருந்தா கலங்கினாத்தான் பக்தி, தெளிவு இருந்தா பக்தி அல்ல. உலக விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும், அது பக்கமே பக்தன் போகமாட்டான். பகவத் விஷயத்துல கலங்கி இருக்கிறான், என்ன நடக்குமோ பெருமாளுக்குன்னு கலங்குகிறான் இல்லையோ, அந்த கலக்க ஆழ்வார்கள் கொடுத்த சொத்தாக ராமானுஜரிடத்திலே இருந்தது. அது மற்ற பேரிடத்துல கிடையாது, அதனாலதான் லோகம் முழுக்க இவர் பின்னாடி போச்சு. மற்ற பேர்லாம் புஸ்தகம் எழுதின வேதாந்திகளா இருக்கலாமே தவிர உலகத்தாருடைய நன்மை கருதினவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்படி திருவரங்கநாதன் உடையவர்னு பட்டம் கொடுத்தார், அவர் சொன்னா மற்ற பேர் நான் நடத்தி காட்ட வேண்டாமா? நடத்தினார், திருவேங்கடமுடையான் நடத்தினார். தும்பையூர் கொண்டின்னு ஒருத்தி இருந்தாள், அவள் நித்தியப்படி ராமானுஜருடைய மடத்துக்கு பாலும் மோரும் தயிரும் கொடுப்பாள். 30 நாள் தயிர் பால் போர் முகுத்துட்டான், 1ஆம் தேதி வந்துன்னா பணம் கொடுக்கணும் இல்லையோ, அதனால அது வேண்டிவாட பார்த்து பணம் பட்டுவாட பண்ணு அப்படின்னு சுவாமி சொல்லிவிட்டார். கூப்பிட்டு பணத்தை கொடுக்க போறச்ச தும்பையூர் கொண்டி சொல்றா, நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கலன்னு அவள். பின்ன வேற என்ன வேணும்? உங்க ராமானுஜர் ஒரு ஷீட் எழுதி கொடுப்பறான், அந்த ஷீட் எடுத்துன்னு போய் திருவேங்கடமுடையான் இடத்துல கொடுத்தா உடனே மோட்சம் கிடைச்சிருமா, அந்த ஷீட்டுக்கு தான் 30 நாள் மோர் கொடுத்தேன்னு அவள் தூக்கி வாரி போட்டது. முதலியாண்டானுக்கு இந்த ரகசியத்தை நீ எப்படி தெரிஞ்சிந்தே, எங்களுக்கே என்ன சரி வர புரியலையே, உனக்கு அதுக்குள்ள புரிஞ்சு கொடுத்த இரு அப்படியே நிறுத்தி உள்ள போய் சுவாமி இடத்துல பிரார்த்தித்தார். அவரும் ஓலச்சுவடி முறி எழுதி கொடுக்க இந்த மோர்காரி அப்போதே ஸ்ரீரங்கத்தை திறந்து நேர திருவேங்கடமுடையான் இடத்துல போனாள். போய் அவ வாசல்ல நின்னது தாமதம் திருத்தரை அருந்து விழுந்து உள்ளே நேரே அவளை கூப்பிட்டு, இந்தாரம் பிடி போ என்ன திருவேங்கடமுடையான் மோட்சம் கொடுத்து அதே வினாடி போய் சேர்ந்தாள் என்பது சரித்தம். அப்ப திருவரங்கநாதன் கொடுத்தேன்னு சொல்றார் திருவேங்கடமுடையான், அவர் வாயால சொன்னார் நான் கொடுத்துடுறேன் இந்தாரம்னு கொடுத்தார். அதனால ராமானுஜர் சீட்டெடுக்கெடுத்தால் முக்தி கிடைக்கும்ங்கிறத மோர்க்காரி தெரிஞ்சுண்டா, இது மகாவித்வானுக்கு தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது, ஆனா ஒரு தயிர் பால் மோர் விக்கிறவ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு விட்டாலும் இல்லையோ. அந்த திருவேங்கட முடையானுக்கே தகப்பனார் ஆச்சாரிய ஸ்தானம் ராமானுஜருக்கு, ஏனெனில் அப்பனுக்கு சங்காழி அளித்தவன் சொல்லுவார்கள். சங்க சக்கரத்தை நம் போன்ற சிஷ்யர்களுக்கு ராமானுஜர் ஒத்ததாசனே இல்லை, திருவேங்கட முடையானுக்கே திருப்பி கொடுத்தாரத்தே. அந்த பெருமாள்கிட்ட ஒரு பழக்கம், பெருமாளே ரொம்ப வேண்டியவர்களாக இருந்தால் அவளை தலைக்கு மேல தூக்கி வச்சுடுவார், எங்க எவ்வளவு தூரத்தில் வைக்கணும்னு அவர் பார்க்க மாட்டார். தொண்டமான் சக்கரவர்த்தி ரொம்ப வேண்டியவன், தொடங்கு நீள் முடி அரசரதம் குறிச்சில் தொண்டமன்னவன் திண்டுகள் ஒருவர்க்குன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசரம். தொண்டமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப நெருங்கினவர், அதனால தான் சங்க சக்கரங்களை கழட்டி அவங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டார். இதனால என்னாச்சு, பெருமாள் கையில சங்க சக்கரம் இல்லையோ இல்லையோ, லோகத்துல யாரா இருந்தாலும் இருக்கிறபடி இருந்தாதான் மக்கள் நம்புவா. இப்ப நாங்க திருமணம் இருந்தா சரி வாழலாம், திருமணம் இருக்கா வைஷ்ணவாள் கச்சம் குடிச்சிருந்தா சரி ஏதோ வைதிகர் போட்டுருக்கு, இதேதானும் மாத்தின்னு நான் வேற ஏதானு போண்டு மட்டும் போனேன் அவ்வளவுதான். அத்தோட மறுநாள் இருந்து ஒத்துருமே மதிக்க மாட்டான், இது பெருமாளாவே இருந்தாலும் அவ்வளவுதான். அவர் ஒழுங்கா சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு இது யார்கிட்டயோ கொடுத்தா போய் இது திருமாலே இல்லையே சிவன் விட்டான், அவர் கையில இல்லையோ இல்லையோ, அடையாளம் இருந்தா தான் இது திருமகளாக யாருன்னு சொல்ல முடியும். கையில சங்க சக்கரத்தை காணும். கடைசியில இங்கே ஓடினா ராமானுஷர், இது என்ன புது குழப்பமா இருக்கே, இது பெருமாளே இல்லைன்னு ஆரம்பிச்சாலே போனட்டு, ருக்வேதத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்து சொன்னார், சமவேதத்திலேருந்து சொன்னார், வேதத்தெல்லாம் கேட்டு ஒத்துக்கிறவனா இருந்தா அவன் இதுக்கு முதல்ல பண்ணியே இருக்க மாட்டான். எப்ப வேதம் கேட்கிற மக்களெல்லாம் இல்லை சுவாமி பார்த்தார், இவனுக்கு தர்க்கம் எல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கொண்டா சிவனுடைய ஆயுதம் எதோ கொண்டா, திருமாலுடைய ஆயுதம் ஏதோ கொண்டா, ரெண்டையும் இந்த சன்னதிக்குள்ள வைக்கிறேன், கதவை சாத்துறேன், வெளியில வருவோம். இந்த பெருமாள் யாரோ அவர் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டோம்ட்டார். நல்ல வேலை உள்ள எல்லாத்தையும் மழு, அது அவருடைய ஆயுதம். அதே மான் பிஞ்சு, ஒரு மான் குட்டியும் மழுவும் தான் அவருக்கு ஆயுதம். அந்த ரெண்டையும் உள்ள வச்சுட்டு, இந்த ரெண்டு சங்க சக்கரங்களையும் உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளில வந்தார். நல்ல வேலை கதவை திறந்த உடனே, திருக்கண்டேன் பொன்மையன் கண்டேன், திகழ்மறுக்க நனிநரமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கன் கை கண்டேன், ராமானுஷர் சேவித்தார். ஓ திருமால் தான், பெருமாள் சங்க சக்கரங்கள் எடுத்து பிடிச்சு விட்டார். அன்னிலேருந்து இவருக்கு ஒரு பட்டம் கிடைச்சது, அப்பனுக்கு சங்காழி அளித்தவன். அப்பனான திருவேங்கட முடையானுக்கே சங்க சக்கரங்களை இவர் கொடுத்தார். ஆச்சாரியன் தானே சிஷ்யன் கொடுக்கணும், இப்ப யாரு சிஷ்யன், திருவேங்கட முடையான் தான். அதனால ராமானுஷருக்கே சிஷ்யனாக இருந்தார். இது திருவேங்கடவனின் பெருமை. தேவப்பெருமாள் இதே விஷயத்தை காட்டினார். திருக்கச்சி நபிகள் நித்தியகைங்கிற மீண்டிருக்காரு தேவப்பெருமாளுக்கு. ஒரு நாள் அவர் கேட்டாராம், நான் விசிறண்டே இருந்திருக்கேன், எனக்கு மோட்சம் உண்டு. அவர் திரும்ப சொன்னார், உமக்கு ராமானுஷ சம்பந்தம் உண்டானார். நான் எனக்கு மோட்சம் உண்டான தேவர்கிட்ட கேட்கறேன், எனக்கு ராமானுஷ சம்பந்தம் உண்டான்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, நாம தான் சொல்லட்டுமே, யாருக்கெல்லாம் ராமானுஷ சம்பந்தமோ அவருக்கு மோட்சம் உண்டு. அடியேன் தான் ராமானுஷருக்கே ஆச்சாரியன், என்ன அப்படி சொல்லுது, அப்போ மோட்சம் உண்டு ராமர் சம்பந்தம் இருக்கிறதுனால. நான் அவருக்கு ஆச்சாரியன், எனக்கு ஏதோ சம்பந்தம், அது ஆச்சாரிய சம்பந்தமா சிஷ்ய சம்பந்தமாங்கிறதுலாம் இல்ல. உமக்கு சம்பந்தம் உண்டா, உண்டு, அப்ப போயிட்டுவார். உமக்கு மோட்சம் உண்டு, அப்ப புரிஞ்சுண்டா திருக்க சிரும்பிகள். ஓ எதுவா இருந்தாலும் இவர் சம்பந்தத்தாலே மோட்சம் போல் இருக்கு. நாம தான் இவருக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து ஆறு வார்த்தையை பெற்றுக் கொடுத்ததே இவர் தான். அப்ப திருக்க சிரும்பிகள் கேட்கிறாராம், உமக்கு இத்தனை நாள் ஆடினேனே பாடினேனே விசிறினேனே, இதுத்தே உமக்கு கைங்கிற மண்ணேனே, எனக்கு இல்லையான்னார். நீர் பண்ணது எல்லாத்தையும் நான் ஏத்துட்டேனே, அதுக்கு இது சரியப்படுத்துட்டார் பெருமாள். நீர் இத்தனை மண்ணிரோ இல்லையோ, நான் ஏத்துட்டேனோ இல்லையோ, மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா, அதனால இதை வச்சுன்னா மோட்சம் கேட்காதீங்க. நீர் ஆடி நீர்னா நான் பாடினேன், நான் பாடினேன்னா நீர் ஆடி நீர் சரியா போச்சு. ராமானுஜ சம்பந்தம் இருந்ததுன்னா உமக்கு மோட்சம் என்று தேவப்பெருமாளும் சொல்லி காட்டினார். காஞ்சீச அதாவது திருநாராயணபுரத்து செல்லப்பிள்ளை எம்பெருமானே இராமானுஜருடைய புதல்வனன்னே சொல்லலாம். யதிராஜ சம்பத் குமாரன்னு அவனுக்கு திருநாமொல்லி. எதிராஜனான ராமானுஷருக்கு சம்பத் குமார், அந்த ராமானுஷருடைய குமாரராகவே செல்லப்பிள்ளை எழுந்தொழி இருந்தார். அந்த விதேசிக்கு அவர் போனார். ஏதோ ஆபத்தாலே, கிருமிகண்ட சோழன் ஆபத்தாலே மேலக்கோட்டைக்கு போய் 12 காலம் அந்த திவ்யதேசத்திலே எழுந்தொழி இருந்தார். அப்போது அந்த ஊர்ல பெருமாளே இல்ல, காடு புல்லு மண்டி போச்சு, மொத்த சந்நிதியே கிடையாது. கீழே தொண்டனூர்ல தான் ரொம்ப வருஷம் இவர் இருந்தார். இந்த தொண்டனூர்லேருந்து பார்க்கறச்சே அந்த மலை மட்டும் தெரியும், யாதவாத்ரி எதுகிரின்னு அதுக்கு பேர், மலை மட்டும் தெரியும், ஒண்ணுமே அங்கு கிடையாது. ஒரு நாள் பெருமாள் இவருடைய சொப்பனத்தில் எழுந்துருளி, நாம் ஒரு இடத்துக்குள்ள இருக்கோம், மேலே வாரும் என்று கூப்பிட்டார். எப்படி மேல போறதுன்னா, விட்ட தேவராயன் விட்டல தேவன் அவருக்கு சிஷ்யன் இருந்தான், அவன் தான் ராஜா. அவனை வைத்து காட்டை எல்லாம் திருத்தி கொண்டு நேர மேல் நோக்கி போனார். போனா கல்யாணி புஷ்கரணி கரை, அந்த கரையில ஒரு இடத்துக்கு கீழே நாம் இருக்கிறோம்னு திருநாராயண பெருமாள் காட்டி கொடுத்தார். அங்க உள்ளுக்குள்ள தோண்டி பெருமாளை வெளியில் எடுத்தார். அவர்தான் இன்னைக்கு மூலமூர்த்தி, திருநாராயணன் திருநாராயணங்கிற பேரோட இருக்கார். அதுக்கு அடுத்தது இங்கோ தில்லியில போய் ராமப்பிரியன், உற்சவமூர்த்திக்கு ராமப்பிரியன் பேருங்க, அவர் இங்க இல்ல, யாரோ பாதுஷா தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்க போனார். போய் அந்த ராமப்பிரியனையும் திரும்ப எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து ஏரியூருளை பண்ணார். அப்ப மூலவர் திருநாராயண பெருமாள், உற்சவர் ராமப்பிரியன், ரெண்டு பேருமே இவரிட்ட சொத்து. ராமானுஷர் பார்த்து அங்க எழுந்துருளை பண்ணவே தானே நடந்தது. அப்ப கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம், நாலுமே இவர் பார்த்த பார்வை. இவர் பார்த்து கைங்கிரம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அங்க நடந்தது. திருமாலிருஞ்சோலமலை அழகன், அந்த அழகன் இடத்திலே கிடாம்பி ஆச்சான், ராமானுஜருடைய சிஷ்யர்கள்ல ஒருத்தர், கிடாம்பி ஆச்சான் போய் ஸ்தோத்தரத்தன ஸ்லோகத்தை சொல்லிருக்கார். அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு, நம்மால் இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியாது. கண்ணனே நீயே சொன்னாய், தெய்வீக்கேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. சம்சாரத்துல நான் அழித்து வச்சிருக்கேன் அர்ஜுனா, ஒன்னால மேல வர முடியாது. பின்னே வரவே முடியாதான்னு கேட்டான் அர்ஜுனன். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே, என் திருவடிகளையே எவன் பச்சுக்கிறானோ அவன் மட்டும் தாண்டுகிறான். அந்த இடத்துலதான் இந்த ஸ்லோகம் ஆள வந்தார். அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கார். பதிதம் பீம பவார்ணவோதரே, இந்த பெரிய பவார்ணவம், பவார்ணவம்னா சம்சார சாகரம், அதுல விழுந்துட்டேன். விழுந்துட்டேன்னா இப்ப 30 அடி கணரா இருந்தா விழுந்துட்டியான்னு கேட்டா விழுந்துட்டேன்லாம். இப்படி தாப்பினார் சொல்லுவார். கோயம்புத்தூர் பக்கம் போனா 300 அடி 400 அடி கணர் மொத்தம் விழுந்துட்டான். விழுந்துட்டியான்னு கேட்டா விழுந்துட்டே இருக்கேன்னு அந்த அளவு காடு. அப்ப ஒரு கணத்துல விழுந்துட்டே இருக்கேன்னா, அப்ப சம்சார சாகரத்துல விழுந்துட்டு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? விழுந்துட்டே இருக்க வேண்டிதான். அடியே தெரியாது எந்த இடத்துல இருக்கேன்னுட்டு அழ்வாரே தூரா குழி தூத்தெனநாள் அகன் இருப்பன்னு திருக்குடந்த பாசனத்தை தெரிவித்தார். இது ஒரு தூராத குழி, இது என்னைக்கு தூக்குறது, என்னைக்கு நாம கீழே போய் எது ஆழன்னு தெரியுது. அப்ப கீழே கிடக்கிறேன், அங்கிருந்து தூக்கி விட வேண்டாமா? அகதிம் சரணாகதம் ஹரே, அடியன் அகதி கதி அற்றவன் அநாதன் என்று ஆள வந்தார் இந்த ஸ்லோகத்துல புலம்புறார். இந்த ஸ்லோகத்தை கிடாம்பியாச்சான்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல திருமாலின் சோழமலையில் இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லிருக்கார். பெருமாள் கிட்ட கூப்பிட்டார், ஆச்சான் இங்க வாரும். அர்ச்சக முக்கியன் ஆவேசித்து என்ன ஸ்லோகம் சொன்னீர்? ஆழவந்தாருடைய ஸ்தோத்திரத்தனை சொன்னேன். உண்டு, ஆனா ஆழவந்தாரின் ஸ்தோத்திரத்தனம் ராமானுஷர் காலத்துக்கு முற்பட்டது. நாம் ராமானுஷரை பிறப்பித்த பிற்பாடு அகதி என்றோ அநாதனோ யாரும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. கதி அற்றவர்களுக்கு கதியாய், நாதன் அற்றவனுக்கு நாதனாக எப்ப ராமானுஷரை கொடுத்தோமோ, இனி இந்த ஸ்லோகத்தின்படி நீங்கள் கரையக்கூடாது, இயங்கக்கூடாது என்று திருமாலின் சோழமறை அழகர் கதி அற்றவர்களுக்கெல்லாம் கதி ராமானுஷனே என்று கிடாம்பியாச்சியானிடத்துல காட்சி கொடுத்தார். அது ஒரு முக்கிய சரித்திரம். திருக்குறுங்குடி நம்பி, அவனுக்கு வைஷ்ணவ நம்பின்னு பேர், மத்த எல்லா நம்பிகளும் விஷ்ணு, ஆனா திருக்குறுங்குடி பெருமாள் மட்டும் வைஷ்ணவர். அது எப்படி? விஷ்ணுடைய தொண்டர்கள் தானே வைஷ்ணவரா இருக்க முடியும், அவர் தான் விஷ்ணுவாச்சே. அவர் எப்ப தொண்டரானார்னா, வைஷ்ணவன் பேர் வேணும்னா ராமானு சம்பந்தம் வேணும். இந்த பெருமாளுக்கு நன்னாவே தெரியும். எப்படியான அதை பிடிச்சுன்னு ஒரு நாடகம் ஆடிவிட்டார். திருவனந்தபுரத்துக்கு ராமானுஜர் சேவிக்கிறதுக்காக போனார். அங்க சேவிச்சுட்டு என்னமோ நடந்தது, அங்கேருந்து சட்டுன்னு திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்துட்டார். திருக்குறுங்குடியில இருக்கார் ராமானுஜருடைய சிஷ்யர் ஆந்திர பூர்ணர் வடுக நம்பிகள்னு பேர். அவர் தான் எப்பவும் பால் காய்ச்சி காய்ச்சி ராமானுஜருக்கு கொடுப்பறாம். வடுக நம்பிகள் அவர் ஒரு நாள் உள்ளுக்குள்ள பால் காய்ச்சிருந்தார். பால் போகிற சமயம் வாசல்ல நம்பெருமாள் புறப்பாடு நடந்திருந்தது. அங்க இருக்கிறவா எல்லாரும் நம்பிகளே வாரும், நம்பெருமாள் புறப்பாடு நடக்கிறதுன்னார். உள்ளேந்து அவர் சொன்னார், உம்ம தெய்வத்தை நீங்க பாத்துங்க, என் தெய்வத்தை நான் பாத்துக்கிறேன்னார். அவர் நான் இப்ப இங்க விட்டுட்டு போட்டா பால் பொங்கி போடும், ராமானுஜருக்கு பால் சமர்ப்பிக்கிறது என முக்கியமே தவிர உங்க நம்பெருமாளை சேவிக்கிறது என் வேலை இல்ல. உங்க தெய்வம் நம்பெருமாள், என் தெய்வம் ராமானுஜர், அதனால இவரோடையே நான் வச்சுக்கிறேன். உங்க தெய்வமே எனக்கு வேண்டான்னு இருந்த வடுக நம்பி நிலை. ஆர்த்தி பிரபந்தத்துல மணவாளவர்கள் பிரார்த்திக்கிறார், உன்ன ஒழிய ஒரு தெய்வம் மத்தறியா வடுக நம்பி தன்னிலையை எனக்கருள். அரங்கா எதிராசா, என்ன எனக்கு பிரார்த்தனை தெரியுமா? உன்னை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாதுன்னு வடுக நம்பிகள் இருந்தாரோ இல்லையோ, அந்த நிலை எனக்கு எப்போது அனுகிரகிக்க போகிறாய் என்ன ஆர்த்தி பிரபந்தத்திலே பிரார்த்திக்கிறார். அதனால அது வடுக நம்பிகள் பால் காய்ச்சி கொடுக்கிறார். அவர் தான் எப்பவும் கூடவே கைங்கிறதுக்கு போவர். இவர் திடீர்னு அங்க விட்டுட்டு திருவனந்தபுரத்திலேயே திருக்குறுமுடி வந்துட்டாரா? வடுக நம்பிகள் திருவனந்தபுரத்தில் இருக்கார், அவர் கூட வரல. இந்த கூட வரலங்கிறத ஒரு நிமிஷம் ராமானுஷர் மறந்து போயிட்டார். வட்டப்பாறைன்னு இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, ஒரு சின்ன நதி, அந்த நதிக்கு பக்கத்துல வட்டப்பாறை. வட்டப்பாறையில உட்கார்ந்தா கார்த்தால திருமண் குழைக்கிறார்கள், திருமண் காப்பு சாத்திக்கணும் இல்லையோ. அதுக்கு எப்பவும் எடுத்து கொடுக்கிற வழக்கம் வடுக நம்பிகள் தான் எடுத்து கொடுப்பர். இவர் அந்த நனவிலே திருமண் பெட்டகத்தை வடுக நம்பிகள் கொண்டு வந்து வடுகா வடுகா அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். வடுக நம்பிகள் இல்லே, பெருமாள் பார்த்தார் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நமக்கு அப்படின்னு வடுக நம்பிகளா தானே வேடம் உண்டார். பெருமாளே வடுக நம்பிகளாக பின்னாடி வந்து ராமானுஜருக்கு திருமண் குழைச்சு கொடுத்துட்டு அவர் அந்த திருமண் இட்டுட்டா அந்த மிச்சத்துல தான் பிரசாதமா வடுக நம்பிகள் திருமட்டுப்புறான். அதனால அந்த மிச்ச பிரசாதத்தை இங்க வைஷ்ணவ நம்பி பெருமாள் திருக்குறங்குடி நம்பி வாயிண்டு தான் திருமண் காப்பு சாத்திண்டு எனக்கு ராமானு சம்பந்தம் கிடைச்சிருத்து, இனிமே நானும் வைஷ்ணவன், என்ன விஷ்ணு விஷ்ணு ஒதுக்கி வச்சிடாதீங்க, நானும் இனிமே வைஷ்ணவன் தான் என்ன திருக்குறங்குடி நம்பி சொல்லிவிட்டு நேரே உள்ளே சென்றார்னு சரித்திரம். பெருமாளை சேவிக்கிறதுக்காக ராமானுஷர் போறார், திருக்குறங்குடி நம்பியை தண்ட சமரிச்சார். ஆயிரத்து மங்களாசாசனம் முடிஞ்சு போச்சு, விடைபெற்றுக் கொண்டு புறப்பட முடியும் போயிட்டு வரையன்னு அறிவர். அப்ப நம்பி கேக்கிறார், ஒரு நிமிஷம் இருக்கு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு தீராத சந்தேகம், அது உமகிட்ட தேட்டு தெளிஞ்சுக்கலான் இருக்கேன். உமக்கே சந்தேகமா? நீர்தானே எல்லாருக்கும் தீர்த்து வைப்பீர், என்ன சந்தேகம்னு சுவாமி கேக்கிறார். நானும் பிறந்து பிறந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒத்தனையானு திருத்த முடியல. ஆனா நீ பிறந்த உடனே மொத்த பேரையும் திருத்திட்டீர், இது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் கண்ணனா அவதரித்தேன், ராமனா அவதரித்தேன், வராகனா அவதரித்தேன், எங்கிட்ட கேட்டுண்டு அர்ஜுனன் கூட சரணாதி பண்ணல. கடைசியில் இதுதான் கண்ட பலம். 700 ஸ்லோகத்தை நேரடியா கேட்டுனுட்டு சர்வதன்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சருபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா சரணாதி பண்ணுன்னு. இது 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அப்ப 67வது ஸ்லோகம் என்னவா இருக்கணும்? நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா இதுதான் இருந்திருக்கணும். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அர்ஜுனன். இத்தனை கேட்டுனுட்டு ஒரு வார்த்தை சரணம்னு சொல்லாமல் இன்னும் கேளுங்க, சண்டைய போட மாட்டேன், எனக்கு இது ஒண்ணுமே வேண்டான்னு புடிதான் பிடிச்சானு இல்லையோ, உன் கர்மா நீ சண்டை போடணும்னு கண்ணன் சொல்லிட்டார். ஆயிடுத்து யுத்தம், ராஜ்யத்தை ஜெயிச்சாச்சு. அப்புறம் அர்ஜுன் என்ன பண்ணிருக்கணும்?
எங்க அண்ணாட்ட ராஜ்யத்தை குடிச்சுட்டேன், உன் வழி என் வழி, நீ எங்க போறியோ பின்னாடி நான் கைங்கிறதுக்கு வரேன்னு வந்திருக்கணும் இல்லையோ? வரவே இல்லை. ரொம்ப நன்னா அனுபவிச்சுட்டு ஒண்ணுமில்லாத சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இவ்வளவுதான் அர்ஜுனன் கண்ட பலன். அதனால பெருமான் பார்த்தா நம்ம பிறந்தெல்லாம் பிரயோஜனமே இல்லை, இவா நமக்காக திருந்தவே மாட்டேங்கிறா. ஆனா இந்த ராமானுஜர் பிறந்து மட்டும் திருந்துட்டான். மண்மிச யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்காயினரே. திரும்ப திரும்ப பகவான் வந்து பிறந்தும் வியர்த்தம். ஆனா சுவாமி அவதரித்து எப்படி சபலம் அடைஞ்சது? இது திருக்குறுமுடி நம்பிக்கை சந்தேகம். ராமானுஜர்கிட்ட கேட்டார், எனக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு நீர் போலாம்ட்டு. ராமானுஜர் பதில் சொல்றார், சொல்றேன், ஆனா நீ இவ்வளவு வசரத்துக்கு மேல நின்று என்ன கீழே நிக்க வச்சுட்டு என்ன போய் உபதேசம் பண்ணுதான் நியாயமா? எனக்கு முதல்ல ஆச்சாரிய பீட்டத்தை கொடு, நீ கீழே சிஷ்யனா நில்லு, அப்போ உனக்கு நான் சொல்றேன். சரின்னு ஒரு பெரிய நாற்காலியை கொண்டு போட்டார். இன்னைக்கும் திருக்குறுமுடி நம்பி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ள நம்மால அப்படி போய் பாத்திர முடியாது. ஆனா அந்த பக்கத்துல ஓரத்துல ஒரு பெரிய ஆசனம் இருக்கும். அந்த ஆசனம் இன்னைக்கு நம்பி ராமானுஜருக்கு போட்ட ஆசனம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல உட்காந்துட்டு நம்பி பக்கத்துல உட்காந்து இப்படி வாய பொத்தின்னு சொல்லும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நின்றார். ராமானுஜர் சொன்னாரா, இது ரொம்ப சுலபம், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன சூக்ஷ்மம். என்னதுன்னா, நீ பிறந்து பிறந்து என்ன போய் சொன்னேன் அதை சொல்லுன்னார். நான் தான் புருஷோத்தமன்னு சொன்னேன், என் திருவடிகளே பச்சுன்னு சொன்னேன், அதான் ஒத்துருமே கேட்கல. நான் தெய்வம்னு சொன்னா ஒத்துன்னு கேட்டுக்க மாட்டான். அவன் தெய்வம்னா தான் யாருமே கேட்பா. நான் பிறந்து நீ தெய்வம்னு சொல்லுவேன், ஆனா நீ பிறந்து நானே தெய்வம் நானே தெய்வம்னு வே. நம்பி கேட்டார், வேற நான் என்ன சொல்ல முடியும், நான் தானே தெய்வம், நான் ஒண்ணு பொய் சொல்லலையே. நீ பொய் சொன்னேன் நான் சொல்லல, ஆனா எடுபடாதுன்னு சொன்னேன். நீ உண்மைதான் சொன்னேன் வாஸ்தவம் தான், ஆனா அதை நீ சொன்னா எடுபடாது, நான் சொன்னாத்தான் எடுபடும். பாகவதர்கள் சொன்னாத்தான் பகவானை ஸ்தாபிக்க முடியுமே தவிர அவரே பிறந்து அவரை ஸ்தாபிச்சுக்கிறதுக்கே முடியாது. அத அப்பப்ப அவர் பிரயத்தனப்பட்டு பாப்பர், முடியாதுன்னு அவரே தெரிஞ்சுட்டு இனிமே வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர்களை பரிசுச்சிருவோம். இந்த அர்த்தத்தை தான் தெரிந்து கொண்டு துவயார்த்தத்தையும் சொல்லி வைஷ்ணவ நம்பின்னு திருக்குறுங்குடி நம்பி பெயர் பெற்றான். அப்ப திருக்குறுங்குடி நம்பியும் சுவாமி வைபவத்தை வெளியிட்டான். திருவரங்கநாதனோ திருவேங்கடமுடையானோ காஞ்சி தேவப்பெருமாளோ திருநாராயணபுரத்து செல்லப்பிள்ளையோ திருமாலடன் சோழமலை அழகனோ திருக்குறுங்குடி நம்பியோ ஆறாயிருப்பினும் இவரே புகழ் என்றுதான் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அதனால முற்பட்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி, பிற்பட்ட ஆச்சாரியர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பேரும் ஒன்றாக காட்டி கொடுத்தது இவரே பாஷ்யக்காரர் பவிஷ்யதாச்சாரியர் என்பதைத்தான். இதுல ஆழ்வார்களும் விதிவிலக்கே அல்ல, நம்மாழ்வார் தான் முத முதல்ல ராமானுஜர லோகத்துக்கு காட்டினவரே. ஆழ்வார் கலியும் கெடும் கண்டுகொள்மின்னு பாடினார். அதாவது பொலிக 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 போயத்து வல்லுய சாபம் நலியின் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு ஆதொன்னும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேர் மரியப்புகுந்த திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கு நீன கண்டோம் தொண்டீர் எல்லேரும் வாரீர் தொழுது தொழுது நின்னார்த்துன்னு அஞ்சாம்பத்து 2ம் திருவாய்மொழி ஆரம்பத்தில் நம்மாழ்வார் பாடுறார். அது எதை சொல்றார்னா, கலியுகத்தில் எல்லா பாபங்களும் விலகி கஷ்டங்கள் நீங்கி ஓஹோன்னு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பகவான் வாழ்த்த போறார்கள் இப்படின்னு எப்பவோ பாடுறார் ஆழ்வார். அவர் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் பிறந்தவர். கலியின் கெடும் கண்டுகொள் மின், இந்த கலி கோலாகலம் ஒழிஞ்சுபட பொறுத்து பாருங்கோள் அப்படின்னு அவர் சொன்னார். எதை திருவுள்ளத்தில் வச்சிருந்தால், ராமானுஜர் அவதரிப்பார் கலி கோலாகலம் ஒழியும் பகவானுடைய வைபவம் தெரிந்து போகும் அப்படின்னு அன்னைக்கே அவர் சொன்னார். அதோட அல்ல, அவர் தான் ராமானுஜருடைய விக்கிரகத்தை ஏற்படுத்தி மதுரகவி ஆழ்வார் மூலமாக தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி அதுல ராமானுஜர் விக்கிரகம் வர அதை நாதமுனிகளுக்கு பிரத்யட்சமாக கொடுத்ததே நம்மாழ்வார் தான். பவிஷ்யதாச்சாரிய வரஸ்வரூபம் தம் காரிசூனும் சரணம் பிரபத்தேன்னு காரிசூனு நம்மாழ்வாருக்கு பேர். அவர் தான் இந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையே கொடுத்தாராம். அதனாலதான் இந்த முதல் பாசுரம் திருவரங்கத்தமுதனார் சாதித்தார். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? இந்த பாட்டு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பூமன்னு மாது, மாது பொருந்திய மார்பன், மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன், மாறன் அடிபணிந்து இந்தவன். இந்த பாட்டை நேர சொல்லக்கூடாது. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் ஒரு வரிதான் இருக்கு. ஆனா அது அப்படியே பிரிச்சுங்க. பூமன்னு மாது, புஷ்பத்திலே எப்போதும் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாலட்சுமி. மாது பொருந்திய மார்பன், மகாலட்சுமிய திருமார்பல கொண்டிருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். மார்பன் புகழ்மலிந்த பா, ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை சொல்ற திருவாய்மொழி. பாமன்னு மாறன், அந்த திருவாய்மொழியை பாடின நம்மாழ்வார். மாறன் அடி, நம்மாழ்வாருடைய திருவடி. அடிபணிந்து இந்தவர் அந்த திருவடிய பற்றியே வாழ்ந்த ராமானுஷர். ஆனாலே பூமன்னுமாது பொருந்திய மார்பன், புகழ் மறிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நாளே ராமானுஷர் நாள் மற்றாருமல்ல மாறன் அடிபணிந்து இந்தவர் நம்மாழ்வாருடைய திருவடியே பற்றி இருக்கிறவர். இன்னைக்கு நீங்க ஆழ்வார் திருநகரிக்கு போனு வச்சுங்க, இப்ப பெருமாளுடைய சட்டாரி வாங்கிக்கிறோம்னா ஸ்ரீ சடகோபம், சடகோபம் தான் நம்மாழ்வார், நம்மாழ்வாரே தான் பாதுகை. இப்ப நம்மாழ்வாருடைய பாதுகையை வாங்கிக்கிறதுன்னு என்னன்னு சொல்லணும், அதையும் போய் சட்டாரி கொடுக்கணும் கூடாது, ஏன்னா அவர் தான் சட்டாரி. ஆனால் அவருடைய பாதுகை எது தெரியுமோ, எல்லா ஊர்லயும் போனா மதுரை கவிகள், ஆனா ஆழ்வார் திருநகரில் மட்டும் ஸ்ரீராமானுஷர். ஆழ்வாருடைய திருவடியே பச்சினவர் இல்லையோ, அதனால ஆழ்வார் திருநகரில் போய் அர்ச்சக சுவாமி கிட்ட கேட்கணும்னா அடியேன் ஸ்ரீராமானுஷன் சாதிக்க வேணும் அப்படின்னு கேட்கணும். இப்ப ராமானுஷனுடைய பாதுகைக்கு என்ன பேரப்படி, எல்லா இடத்திலையும் முதலியாண்டான், திருவேங்கடத்துல மட்டும் அனந்தாழ்வான். திருவேங்கடத்துல போனா என்ன அனந்தாழ்வான் வைத்தது தானே திருவேங்கடத்துல எல்லா கைங்கிருமே, அங்க போனா அந்த இடத்துல அனந்தாழ்வான். இப்படி சில விஷயங்கள் இதெல்லாம் சம்பிரதாயத்திலே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு ஒரு திவிதேசமா போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் நிதானமா பார்த்தோம்னால் அப்ப விஷயம் என்னங்கிறது புரியுது. ராமானுஷர் நம்மாழ்வாருடைய பாசரங்களை கற்று அதை உண்டுட்டார்னா யானை நடக்கிற அப்புறம் நடப்புறான். திருமங்கி ஆழ்வாருடைய பாசரங்களை நன்னா அனுபவிச்சார்னா சிங்கம் நடக்கிற அப்புறம் நடப்பலாம். அது என்ன சுவாமி, யானையும் சிங்கமா நடப்பாருன்னா நடக்கிறாரு. பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுஷ முனி வேழம். இது பாசரம். ராமானுஷர் எப்ப வேழமா இருக்கார், பண்டரு மாறன் பசுந்தமிழ் மாறனுடைய பசுந்தமிழை சாப்பிட்டார்னா வேழம். திருமங்கி ஆழ்வார் பாசரம் இருக்கே, கரிமிக்க சன்னல் கடனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன். திருமங்கி ஆழ்வாருடைய பாசரத்தை சாப்பிட்டா சிங்கம், நம்மாழ்வார் பாசரத்தை சாட்டா யானை. யானையும் சிங்கமும் கையில இருக்கிறச்சே யாரை பத்தி கவலைப்படணும் சொல்லுங்க, வேற எதுவுமே கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதாவது ராமானுஷர் தேவதாந்தரங்களை எப்படி நடத்திக்கணுமோ அப்படி நடத்திக்கணும், மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அது எந்த விஷ்ணு கஷேத்திரமா இருந்தா கூட எழுத்தாப்புல பெரிய சிவக்ஷேத்திரம் ஒன்று இருக்கும். இப்ப திருக்கண்ணபுரம் எடுத்துங்க, போனா அந்த திருமகர்கள் திருப்புகலூர் இதெல்லாம் பெரிய சிவக்ஷேத்திரம். ஸ்ரீரங்கம் எடுத்துட்டா பக்கத்துல இருக்கோ இல்லையா ஜம்பூகேஸ்வரம், அது ஒரு பெரிய சிவக்ஷேத்திரம். ஆனைக்கா திருவானைக்காவல் சொல்றாள் இல்லையோ, ஒரு தரம் பெருமாள் புறப்பாடாகி வந்து இருக்கார் திருவானைக்காவல் கஷேத்திரத்துக்கு வாசல்ல வந்திருந்தார். ராமானுஜர் கூட தான் போயிருந்தார், போன ஒரே மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. அந்த பெருமாள் ரொம்ப சுகுமாரர், இது மணிகார சுவாமி பார்த்து தான் மணி பார்த்து புறப்பாடு உண்டு இல்லையன்னு சொல்லணும். திருவானைக்காவல்ல தூவருதுன்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு கிடையாதுன்னு ஒரு மணிகாரர், அந்த அளவுக்கு அந்த பெருமாள் ரொம்ப சுகுமாரர். திடீர்னு மழை கொட்ட ஆரம்பிச்சுடுத்து, திருவானைக்காவல் கோவில் கூட்ட நம்பெருமாள் இடப்பட்டா, இவர் வாசல்ல நின்றுக்கார், இவர் போமாட்டார் உள்ள, அதனால ராமானுஷர் வாசலே நின்றார். அவ தீட்சித்தாள்லாம் வந்தா, நான் சுவாமி உள்ள வரலாமேன்னார், இல்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி விட்டார். உங்க தெய்வமே உள்ள வந்தாச்சு உமக்கு என்ன அப்படின்னு அவா கேட்டிருக்கா. ஏதோ புருஷன் அப்படி இப்படி இருக்காங்கிறதுக்காக பெண்கள் நான் அப்படி இருந்து பார்த்தது இல்லையே, அவர் புருஷோத்தமன் எப்படி வேணா இருப்பார், நான் அவருக்கு பத்னி என்னால் அப்படி எல்லாம் போக முடியாது அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிவிட்டார். ஆனை துரத்தினாலும் ஆனைக்கார் நுழையாதேன்னு எழுதி வைத்தார். அது உள்ள போறது இல்லையே, அதனாலே இப்ப நமக்கு தோணும் இவ்வளவு தூரம் தேவதாந்தர சம்பந்தம் இல்லாத இருந்திருக்காளே, அப்ப எப்படி நாம இப்ப எப்படி யாருக்கு எப்படி இதெல்லாத்தையும் எடுத்து சொல்றதுன்னு தோணும். ஒரே ஒரு வழி இருக்கு, ஒரு தடவை யாரோ எங்கெங்கயோ எங்கெங்க கோவிலுக்கு எல்லாம் போக வேண்டாமோ இப்ப இப்படி எல்லாம் பண்ண வேண்டாமோ ஒரு சீவைஷ்ணம் அப்படியே இருந்திருக்கான், அப்படி என்னமோ தெரியல. அன்னைக்கு அர்த்தால ஒழுங்கா போய் சிக்கை எல்லாத்தையும் வச்சிருந்து தலை எல்லாத்தையும் முண்டனம் பண்ணிட்டு கருப்பு வேட்டியை தூக்கி போட்டு வெள்ளை வேட்டியை கட்டிட்டு ஒழுங்கா திருமண் காப்பு சாத்தின்னு அந்த பிள்ளை வந்தான். அவர் தாப்பினார், அந்த பிள்ளையை பார்த்தார், ஏது இப்படி மாறி போயிட்டான் அந்த பிள்ளை அப்படின்னு நினைச்சுன்னு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். வழியில கூரத்தாழ்வானை சந்தித்தாயான்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், கூரத்தாழ்வான சந்தித்தாலே மொத்த நல்லெண்ணமும் வந்துடும் அர்த்தம். ஏற்கனவே நாம எப்படி இருந்திருக்கோங்கிறது அல்ல, அப்போ ஒரு திரிடத்துல நாம எடுத்து பேசணும்னால் நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் எடுத்து சொன்னா ரொம்ப தூரம் அவ ஏத்துக்க மாட்டான், ஏன்னா அவ அதுலயே ஊறி போய் கிடக்கிறாள் இல்லையா. இன்னொன்னு, பல தடவை பேசி பார்த்ததுல ஏதோ தேவதாந்திரத்தை பிடிச்சிட்டு இருந்திருப்பா, வேண்டாமே பெருமாளே எல்லாத்தையும் கொடுப்பறே வாங்கலைன்னா வரணும்னு தோணிடும் அவளுக்கு. ஆனா விட்டுட்டு வந்துட்டா அந்த தேவத்தை என்ன படுத்துமோன்னு பயமா இருக்கும், அதனால விடவே மாட்டா. ஐயோ அதே தானே அடிச்சிருத்துனா பிடிச்சிருத்துனா என்ன பண்றது, இத்தனை நாளா அசோட தான் இருந்திருக்கோம் அப்படி. எனக்கு அதுல ஒரு திருப்தி என்ன தின்னா, பெருமாளிடத்துல வராட்டாலும் அடிக்க மாட்டார் நம்புறான், ஆனா அதை விட்டுட்டு வந்துட்டா உதைக்கும்னு நம்புறான். யார் தப்பு பண்ணாலும் அடிக்க மாட்டா பெத்தவோ, யார் அடிச்சிருவா மத்தவோ, மத்தவளா இருந்தா அடிதான் பண்ணும், பெத்தவளா இருந்தா அடிபட வேண்டாம். அப்ப மனசுக்குள்ள இவர் பெத்தவ அவன் மத்தவன் புரிஞ்சுட்டு இருக்கான். அதுவே போதும். என்னைக்கும் பகவான பெற்றவன் தெரிஞ்சு விட்டோம்னால் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு வந்துடுவார்கள். ஒரே வழி, எந்த தேவதாந்திர சம்பந்தம் ஆருக்கு இருந்தாலும் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய திருமேனி விக்கிரகத்தை மட்டும் அவன் பல தடவை சேவிச்சான்னால் கண்டிப்பா உள்ள மாறியே போடும். பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆட பதிந்த மருங்கழகும் முப்புரி நூறோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முழுவல் நிலாவழகும் எப்போதும் கற்பகமே விழி கருணை பொருந்திடு கமலக்கண்ணழகும் காரிசு தன்கடல் சூடிய முடியும் கனனச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ராமானுஜருடைய வடிவழகு என் உள்ளத்தில் இருக்கிறபடியால் எனக்கெதிர் இல்லை எதிர் இல்லை எதிர் இல்லை என்று எம்பாருங்கிற மகாச்சாரியர் பண்ணிருக்கிற ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. ஆகையாலே சுவாமியினுடைய வைபவத்தை அத்தனை பேரும் வெளியிட்டார்கள், ஆழ்வாரே வெளியிட்டார். ஆண்டாளுக்கு பகு திருப்தி. ராமானுஜர் வந்தவுடனே நமக்கு நீர் அண்ணன் கோதாகிரஜன்னே அவருக்கு திருநாமம். அப்ப இளையாழ்வார், ஸ்ரீ பாஷ்யக்காரர், ராமானுஜர், எம்பெருமானார், உடையவர், கோதாகிரஜர், எத்தனை திருநாம். இது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு சரித்திரம் தான். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பெருமானுமாக சேர்த்து வெளியிட்டது ராமானுஜருடைய வைபவத்தை, அவருடைய திவ்யதேச கைங்கரியமும் கிரந்த நிர்மாணம் சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தது. அடியார்கள் அத்தனை பேருக்குமாக எப்படியும் பகவானுடைய திருவடி உண்டு ஆக்கி வைத்தது. தானே கத்தியத்திரயத்தை சாதித்து சரணாகதி சாஸ்திரத்தை வெளியிட்டுக் கொடுத்தது. இப்படி பலமுகத்தாலேயும் ராமானுஜர் வீறு கொண்டு விளங்குகிறார். அவர் எழுதினவை 9 கிரந்தங்கள், நவரத்தனங்கள்னு சொல்லுவார்கள். வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், ஸ்ரீபாஷ்யம், சரணாகதி கத்தியம், ஸ்ரீ ரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், கீதா பாஷ்யம், நித்திய கிரந்தம் என்னும் 9 கிரந்தங்களை சுவாமி சாதித்தார். 9 ரத்தனங்கள் தான், ரத்தன ரத்தனமான கிரந்தங்களை. ரத்தனத்திலே நாயக ரத்தனமான ராமானுஜர், ரத்தனமான ராமரத்தனமாய் கோபால ரத்தனமாய் ரங்கரத்தனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கரத்தனத்திலே எப்போதும் சிவசாதிக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ரத்தன ஹாரமாகவே சமர்ப்பித்தார். அந்த ரத்தனமான ராமானுஜரை நாம் பற்றினோம் என்னால் நாம் வெறும் கண்ணாடி கல்லாக இருந்தாலும் நாமும் ஸ்ரீ வைஷ்ணவ ரத்தனமாக ஆக்கப்படுகிறோம் என்பது நம் சம்பிரதாயத்திலே தேறிய உண்மை. அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். இக்குடும்பத்தாருடைய க்ஷேமலாபங்களுக்கும் பிரார்த்தித்து நல்லகோட்பாட்டு உலகங்கள் மூன்னிருள்ளன் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்டனை அந்தன் குருஹு சடகோவன் சொல்லப்பட்ட வாயிரத்துளைவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்டபண்டிர் மக்களேன்னு சொல்லி அமைகிறேன்.